மத்தேயு 27 வசனம் 27-31 வரை. அப்பொழுது தேசாதிபதியின் போர்ச்சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர்ச்சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவர செய்து அவர் வஸ்திரங்களை கலற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கலற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள்.
கிறிஸ்துவுடைய சிலுவை மீட்பின் வரலாறுல ரொம்ப மையமான ஒரு நிகழ்ச்சி. முழு பழையற்பாடும் அவர் சிலுவையை நோக்கித்தான் பார்க்குது, புதியற்பாடும் நிருபங்கள் எல்லாமே அவர் சிலுவையை பின்னோக்கி பார்க்குது. அதுதான் மையம். ஏன் விசுவாசிகள் எல்லோருமே பரலோகத்துக்கு போன பிறகு நித்திய நித்திய காலமாக சிலுவையை பார்த்து தான் ஆண்டவரை ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரமானவர், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பாத்திரமானவர்னு சிலுவையை பார்த்து தான் புகழப் போகிறோம். ஆகவே சிலுவையை பற்றிய எவ்வளோ ஆழமான அறிவு இருக்குது. பவுலே சொன்னார், சிலுவை அன்றி வேற நான் பிரசங்கம் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு. அதை நம்ம எவ்வளோ ஆழமாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ஆசீர்வாதமானது. இந்த பகுதி சிலுவை காட்சி வந்து பைபிள் சொல்லுகிற ரெண்டு முக்கியமான சத்தியங்களை நமக்கு உதாரணமாக ஒரு வெளிப்படையாக விளக்கி காட்டுது. முதலாவது, கடவுள் ரொம்ப நல்லவர். மனுஷங்க அதை நம்புறதில்லை இல்லைங்களா? அவர் ரொம்ப நல்லவர், இரக்கமுள்ளவர், ரொம்ப தயாளமுள்ளவர், எல்லையற்ற அன்புள்ளவர். அது சிலுவை நமக்கு காட்டுது. ரெண்டாவது, மனுஷன் ரொம்ப கெட்டவன் இல்லைங்களா? எந்த அளவுக்கு கெட்டவன் வேதம் சொல்லுதுன்னா சீர்கெட்டவன். தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒன்றுமே கரெக்டானதில்லை, நல்லதானதில்லை, சீர்கெட்ட மனிதன். நீங்களும் நானும் சீர்கெட்டவர்கள், ரொம்ப கெட்டவர்கள் என்பதை வேற எங்கேயும் பார்க்க முடியாது. சிலுவையில் தான் எடுத்து ரொம்ப பிரகாசமாக காட்டுறத பார்க்குறோம். பரிசுத்தாவினால் ஏவப்பட்ட இந்த பகுதியை படித்த பிறகு இயேசுவை அந்த போர் சேவைகள் நடத்தினதை படிக்கும்போது உங்களுக்கு எப்படியோ எனக்கு படித்த ஒரு நிலையில் மனுஷனாக பிறந்ததுக்கே வெக்கப்படுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. இது மனுஷனாக வேறு ஏதாவதா பிறந்திருக்கக்கூடாதா? நம்ம ஒரு கழுதையாக ஒரு நாயாக கூட பிறந்திருக்கலாம். மனுஷனாக பிறக்கிறதுக்கே வெக்கப்படுற அளவுக்கு மனுஷ சீர்கேடை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த மனித சீர்கேடை நீங்கள் நம்பாதவர்களாக இருந்தால், நிறைய பேர் அதை நம்புறதில்லை. நம்ம நல்லவங்க, ரொம்ப யோக்கியமான, நம்மளை பற்றி எல்லாம் அதை நம்புறதுக்கே நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை நம்பாதவர்களாக இந்த பகுதி உங்களுக்கு அந்த சத்தியத்தை உணர்த்தட்டும். படைத்தவர் தேவன், எல்லையற்ற பரிபூர்ணங்களும் அதிசயங்களும் உள்ள தேவன், தன்னை நியாயம் தீர்க்கக்கூடிய எல்லையற்ற தேவன், ஒருவேளை இந்த சீர்கெட்ட மனுஷன் கையில் கிடைச்சாருன்னா என்ன பண்ணுவான் என்பதை இந்த பகுதியில் ஒப்பில்லாத கொடுமை. ஒவ்வொரு படியிலையும் அவரை காட்டி கொடுக்கறது, அவரை கைது செய்கிறது, தவறாக விசாரணை நடத்துறது, அவர் உச்சக்கட்ட மனிதனுடைய சீர்கேட சிலுவையில் தான் நாம் பார்க்குறோம். அந்த சீர்கேடு அவரை கொலை செஞ்சு விட்டுடலாம், இல்லை அதோடு நிற்கிறது இல்லை. ஒரு சாவில் 100 நிரப்புற மாதிரி அவருக்கு சொல்லி முடியாத கொடுமையும் அவமானத்தோடு அந்த மரணத்தை கொடுக்கறத நாம் பார்க்குறோம். தேவ குமாரன் முகத்தில் துப்புறத நாம் பார்க்குறோம். இந்த வார்த்தைகள் படிக்கிறதே கொடுமையாக இருக்கிறது, படிக்காம படிக்கிறதுக்கே கஷ்டம். ஆனால் வார்த்தைகள் உண்மையாக நடந்த நிகழ்ச்சியை 40-50% தான் எடுத்து சொல்ல முடியும். மிஞ்சி மிஞ்சி போனால் அவளை தான் சொல்ல முடியும். ஆனால் அங்கே நடந்த நிகழ்ச்சி பாஷைக்கு அப்பாற்பட்டது இல்லைங்களா? நமக்கு வார்த்தைகளே உள்ள கொடுமையாக இருந்துச்சுன்னா என்ன கொடுமை தேவகுமாரனுக்கு நடந்திருக்கும்? உணர்வுள்ள இதயத்தோடு இந்த பகுதியை நாம் படித்தோம் என்றால் வாழ்க்கையிலேயே பெரிய ஆக்சிடென்ட் பார்த்த மாதிரி ஒரு வியாகுலம் நமக்கு உணர்வு ஏற்படும். இதோ பிலாத்துடைய அரண்மனையில் மனிதனுடைய சீர்கேடை பாருங்கள். மனித குலத்துக்கு தேவகுமாரனுக்கு என்ன செய்துத்து இந்த உலகம், இந்த உலகத்துக்கு ஐயோ, மனுஷனாக பிறந்த எல்லோருக்கும் ஐயோ, அவங்க மனம் திரும்பலைன்னா இப்பேற்பட்ட கேடை செஞ்சு வச்சுருக்காங்க என்பதை தான் நம்ம அதிர வைக்கிறது நமக்கு இந்த பகுதியை. ஒரு பரிசுத்தவான் இதை ஆழமாக படிச்சுட்டு அவர் எழுதுறாரு, இது வெறும் படித்து பிரசங்கம் பண்ணி விட்டு விடுகிற வார்த்தைகள் அல்ல. இது ஆழமான தியானத்துக்கு குரிய தகுதி உள்ள வசனங்கள், ஆழமான தியானத்துக்குள்ள தகுதி உள்ள வசனங்கள். இந்த பகுதியை நான் மேல் பார்வையாகத்தான் திறந்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். உங்களை இதை ஆழமாக, ஒரு சின்ன பசங்களுக்கு நம்ம ஒரு ஸ்கெட்சு போட்டு தருவோம் இல்லைங்களா, டாட் டாட்டா டாட் போன பிறகு என்ன பண்ணணும், சண்டே ஸ்கூலில் நீங்கள் பண்ணுவீங்க, அந்த பசங்க பென்சில் எடுத்து அதை டிராயிங் பண்ணி அது கலரிங் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு நான் வெறும் டாட்டா ஸ்கெட்சு போட்டு தான் கொடுக்க போகிறேன். இதோடு கேட்டோம் முடிஞ்சோன்னு ஸ்கெட்சை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நீங்கள் போய் என்ன பண்ணணும், அது கலரிங் பண்ணி எழுதி அதை ஆழமாக புரிந்து கொள்ள பாருங்கள். அவ்வளோ அந்த பரிசுத்தவான் சொன்ன மாதிரி இந்த பகுதி வெறும் படிச்சுட்டு விடுறதில்ல, ஆழமான பாத்திரத்துக்குரியது. மத்தேயு இதை எழுதியிருக்கிறது, அந்த எழுதுகிற மொழி என்ன மாதிரி எழுதியிருக்கிறாருன்னா இங்கிலீஷில் ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட் டென்ஸ்னுவாங்க, ஒரு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கிற மொழியில் அவர் எழுதியிருக்கிறார். ஏன் அந்த டென்ஸை யூஸ் பண்ணுறாருன்னா ரெண்டு காரியம். ஒன்று, இங்கே நடந்த நிகழ்ச்சி ஒரு தடவை நடக்கலை, மீண்டும் மீண்டும் மீண்டுமாக இயேசுக்கு செய்யப்பட்டது. ஒரு போர் சேவகன் இல்லை, நூற்றுக்கணக்கான போர் சேவகர் இதை திருப்பி திருப்பி இயேசுக்கு செய்தது, அதனால் அந்த இதை பயன்படுத்துகிற. ரெண்டாவதாக மத்தேயு அந்த மொழியின் மூலமாக நம்ம எல்லாரையும் ஒரு கட்டாயப்படுத்தி பிலாத்துடைய அரண்மனைக்குள்ளே நாம் இருக்கிற மாதிரி நம்மளை உணர வைக்கிறார். நேற்று எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டு இருந்தேன், நான் பிரசங்கம் தயார் பண்ணும்போது திடீர்னு என்னை கூப்பிட்டாங்க, ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா நான் வந்து அங்கே நிற்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிட் ஆகும், 30 seconds ஆவது ஆகும். ஏன் எங்கே இருக்கிறீங்க, ஒன்று சொல்லிக்கிட்டு உங்களுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஏன்னா சில நேரங்களில் அந்த பிரசங்கம் தயார் பண்ணும்போது அதில் ஈடுபட்டு ஈடுபடும் போது நம்ம அப்படியே காலத்தை கடந்து அந்த முதல் நூற்றாண்டுக்கே போயிடுற மாதிரி ஆகும். அங்கே நம்ம மனதெல்லாம் கவர்ந்துருக்கும்போது திடீர்னு நீங்கள் கூப்பிட்றாங்கன்னா எங்கேயோ இறங்கி வர மாதிரி நமக்கு ஆகும் இல்லைங்களா. அந்த அந்த பகுதியில் அந்த மொழியில் தான் இது எழுதியிருக்கப்பட்டிருக்கு. நம்மளை அந்த காட்சிக்குள்ளே கூட்டு போகிறதுக்கு தான் அந்த பகுதி எழுதியிருக்கு. நம்முடைய கற்பனை பெரிய வரம் ஆண்டவர் நம்ம கொடுத்தது. அந்த கற்பனையை பயன்படுத்தி நாம் எல்லோருமே பிலாத்துடைய அரண்மனைக்குள் போய் நமக்கு முன்பதாக நடக்கிற காட்சியாக நாம் இதை பார்க்க வேண்டும். ஒரு பழைய பாட்டு இருக்குது இங்கிலீஷில், வேர் யூ தேர், இயேசுவை என் ஆண்டவரை சிலுவையில் அறையும் போது நீ இருந்தியா, என் ஆண்டவருக்கு முள்முடி சூட்டப்படும் போது நீ இருந்தியா, என் ஆண்டவரை துப்பப்படும் போது நீ இருந்தியா, அதை நான் இருந்து பார்த்து நடுங்கி நடுங்கி போயிட்டேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுவார். இந்த பகுதியை, இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரெசன்ட் டென்ஸை நம்ம நம் மனசில் பயன்படுத்தணும்னா நம்மளும் பிலாத்துடைய அரண்மனைக்குள் போய் ஆழமாக இதை தியானித்தோன்னா நாமளும் என்ன சொல்லுவோம், நான் அங்கே இருந்தேன், இயேசுவை முள்முடி சூட்டும் போது நான் பார்த்தேன், அவரை துப்பும் போது நான் பார்த்தேன், அதை பார்த்து நான் நடுநடுங்கி தான் போனேன். நமக்கு அதை ஏற்படுத்தும்படி ஆவியானவர் ஆசீர்வதிக்கிட்டோம். இதை ஒவ்வொரு வசனம் இதை புரிஞ்சுக்கணும்னா இவர் எப்பேற்பட்ட நபர் என்றதை நம்ம மனசு கண்களில் விட்டுறவே கூடாது. எல்லையற்ற அதிசயம் உள்ள நபர் இவர், பிதாவினுடைய முகத்தின் பிரகாசம் இவர், சாட்சாத் தேவன், என்றென்றும் பாக்கியமுள்ள தேவன் இவர், எல்லாவற்றையும் இவர் மூலமாக தான் படைத்து எல்லாமே இவர் மூலமாக தான் தாங்கப்படுகிறது, எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி இவர் தான், அந்த சராசரமே அவருடைய பாதத்தின் கீழே தான் இருக்க போது, எவ்வளோ பெரியவர் எம்மட்டும் இறங்கியிருக்கிறார் என்றதை பார்க்கும்போது தான் நமக்கும் அந்த நடுக்கம் வரும், நமக்கும் அந்த நடுக்கம் வரும். பாடி இந்த மனுஷ குலத்தில் பறந்துருக்கிறோமே, இந்த மனுஷகுலம் இப்படி செஞ்சிருச்சே இவருக்குன்னா விடுவாரா இவங்களேன்ற மாதிரி ஒருபோதும் மறக்கக்கூடாது. எத்தே பெரிய மகிமையில் இருந்தவர், பழகினவர், பிதாவினுடைய மடியில் நித்தியமாக இருந்த தேவகுமாரன், உச்சகட்ட படைப்பு, சேராஃபும் செருபும் எல்லாம் அவருடைய முகத்தை பார்க்க, ஒரு துளி பார்க்க ஏங்கிக்கிட்டு பார்க்க முடியாமல் தங்களுடைய கண்கள் முகத்தை, அவருடைய பிரசன்னத்தில் தங்கள் முகத்தையே மறைத்து கொள்ளுகிற அவ்வளோ பெரிய நபரின் மேலே இந்த மனுஷக்குலம் துப்புதா, அந்த தேவதூதர்கள் எப்படி இருந்திருக்கும், என்ன எப்படி இருந்திருக்கும், கடவுள் எப்படி இந்த உலகத்தை இன்னும் விடுறாரு, இந்த சூரியனை உருட்டிக்கிட்டு எப்படி தாங்குறாரு இந்த ஜென்மங்களன்றது தான் நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படி செஞ்சிருக்கே தேவகுமாரனுக்கு. அதிசயம், இந்த மர்மமான காட்சியை நாம் பார்க்குறோம். அவருடைய முள்முடி சுமட்டி அவரை ஒரு உட்கார்ந்து ஒரு காமெடியாக வச்சு அவரை கேலி செய்கிறத பார்க்குறோம். இதை விட ஒரு காட்சி இருக்க முடியுமா? எந்த மதத்திலேயாவது, புராணத்திலேயாவது, கதைகள்லையாவது இவ்வளோ பெரிய தேவன் இங்கே உட்கார்ந்து ஒரு கேலி செய்யப்படுகிற ஒரு அதிசய காட்சியை நாம் பார்க்குறோம். இந்த அகோரங்கள் இப்படி நடந்துக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், மத்தேயுவில் மீண்டும் மீண்டுமாக ஆண்டவர் இது ஒன்றுன்னு நடக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இவங்களா செஞ்சுக்கிட்டு இல்லை, இது நடக்கும்னு ஏற்கனவே மத்தேயுலையும் மார்க்லையும் பார்க்கணும். ஒரு 6 மாதங்களுக்கு முன்பதாகவே இயேசு மார்க் 10:33 நாம் எருசலேம் போகுவோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியர்னாலையும் வேத பார்க்கறனாலையும் மரண தீர்ப்பு கொடுக்கப்படுவார். ஏற்கனவே செஞ்சாங்க. அவர் புறமதஸ்தர்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கப்படுவார். புறமதஸ்தர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அவர் வாரில் அடித்து அவரை கொலை செய்வார்கள். 3 நாள் பிறகு அவர் உயிரோடு எழும்புவார். ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக முன்பே சொன்னதை துல்லியமாக இவங்க நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 3 விசாரணை ஆகி மரண தீர்ப்பு கொடுத்தாச்சு. இப்போ புறமதஸ்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தாச்சு. மத விசாரணை 3 முடிஞ்சிருச்சு. அரசியல் விசாரணை, ரோமர் விசாரணை 3 முடிஞ்சிருச்சு. அந்த 2 விசாரணையுடைய விளைவுகள் என்ன? 24வது வசனத்தில் பிலாத்து தன் பிரயத்தினத்தினால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று அறிந்து, கலகம் அதிகரிக்குது என்பதை அறிந்து, ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு நாடகம் போடுற மாதிரி ஒரு கை கழுவி இந்த இரத்தத்து என்மேல் வரக்கூடாது, அந்த நீதிமானுடைய இரத்தத்தின் மேல் நான் நிரபராதியாக இருக்கேன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். யூதாஸ் எடுத்துட்டு போய் குற்றம் இல்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன்னு போய் காசை போடும்போது அவங்க என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அது உன்பாடு, நீயே பார்த்துக்கோ. இப்போ பிலாத்து அதே அவங்களுக்கு சொல்கிறார், இதுக்கு அவர் நிரபராதி, நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். அதே அவங்க என்ன யூதாஸ் சொன்னாங்களோ அதே பிலாத்துக்கு சொல்லி, ரோம் வரலாற்றிலேயே ரோம் வந்து தங்களுடைய அரசியல் இதில் எல்லா ஜனங்களுக்கும் தேசங்களுக்கும் உறுதி வாக்கு தத்தை என்ன கொடுக்கறதுன்னா, ரோம் மாதிரி சுத்த நீதியாக நடக்கிற ஜனங்க வேறு யாரும் இல்லை இல்லைங்களா. ரோம் பியூர் ஜஸ்டிஸ் அதான் அவங்க பெரிய கிஃப்ட் உலகத்துக்கு கொடுக்கறதா அவங்க பெருமை பாராட்டிக்குவாங்க. அந்த ரோமர் இவர் கவர்னர் பிலாத்து தன்னை காப்பாற்றி கொள்ளணும், இந்த ஜனங்களை திருப்தி செய்யணும் என்பதற்காக அந்த நியாயத்தை கொலைத்து, இது ஒரே தீர்ப்பு தான், குற்றப்படுத்தினவர் குற்றவாளி இல்லை, அந்த நீதிபதிகள் தான் குற்றவாளிகள், வரலாறெல்லாம் அவரை குற்றப்படுத்தும்படிக்கு குற்றவாளிகளாக மாறினாங்க. மத்தேயு வந்து இதை நமக்கு எழுதுகிறார். அந்த யூதர்களுக்குடைய அழிவும் எப்படி வந்துச்சுன்னு 25வது வசனத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் அவருடைய இரத்த பலி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும், ரொம்ப பயங்கரம். மத்தேயு யூதர்களுக்கு எழுதிக்கிட்டு இருக்கார். என்ன எச்சரிக்கிறார் அவங்கள? அப்பா, அந்த யூத மக்கள் மாதிரி நீங்களும் யூதர்கள் தான், அந்த சாபத்தில் உள்ளாகாதபடிக்கு இயேசுக்குள்ளே வாங்க. இயேசு விசுவாசிங்க ஒரு எச்சரிக்கை போடுறார். அவர் எல்லா தேசங்களுக்கும் நமக்கும் மக்களுக்கும் ஒரு எச்சரிக்கை. இது இயேசுவை நிராகரிக்கிறவங்களுக்கு கடவுளுடைய மாபெரும் சாபம் அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு வரோன்ற ஒரு எச்சரிக்கை நமக்கு இங்கே வருது. ஓகே, இயேசுவை இப்போ சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த ஆச்சு பிலாத்து, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள்னு. மத்தேயு அதுக்கு முன்பதாக அவருக்கு நடந்த அந்த போர் சேவகர்கள் செய்கிற கொடுமையும் கேலியும் நமக்கு எழுதுகிறார். இயேசுவுடைய கேலி முடிசூட்டு விழா, ஒரு மாக் காரனேஷன் இங்கிலீஷில் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு முடிசூட்டு விழா நடக்குது, ஒரு கிண்டலான முடிசூட்டு விழா. அதை நாம் பார்க்கலாம். இது யோவான் நமக்கு சொல்கிறார். அவர் வாரினால் அடித்த பிறகு நடந்த ஒரு காட்சி. 3 தலைப்பில் இதை புரிஞ்சுக்குவோம். இது எங்கே நடந்துச்சு, இதில் ஈடுபட்ட ஜனங்கள் யார், 3வதாக இதில் இந்த முடிசூட்டு விழாவில் நடந்த 7 காரியங்களை நாம் பார்த்து முடிக்கலாம். இது எங்கே நடந்துச்சு? 27வது வசனம் நமக்கு முதல்ல அந்த இடத்துக்கு தான் கூட்டு போகுது. பாருங்களேன் என்ன நடக்குது. அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய், முதல்ல அந்த வசனம் பரிசுத்தாவியானவர் அந்த இடத்த நமக்கு சொல்றார். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா பிரிட்டோரியம் என்ற ஒரு அரண்மனை, ஏன் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருக்கணும்? ஏன்னா நம்ம கற்பனையில் அங்கே போகிற மாதிரி நம்ம ப்ரெசன்ட் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸில் அங்கே போகணும். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கும் இந்த வரலாற்றில் இன்றைக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேச அது இருக்குது. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். யோசிச்சு பாருங்க, யூதருங்க இது வரைக்கும் அந்த அரண்மனைக்குள்ளே வரல. ஏன்னா அந்த பஸ்காவை அவங்க புசிக்கணும்னு, தங்களை சுத்தமாக வைத்துக்கொள்ளணும், அந்நியனுடைய வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு வெளியவே நின்னாங்க. வெளியவே இயேசுக்கு விசாரணை நடந்துச்சு, தீர்ப்பும் கொடுக்கப்பட்டாச்சு. தீர்ப்பு கொடுத்து இப்போது இயேசுவை இவர்கள் கையில் ஒப்பு கொடுத்த உடனே அவரை கூட்டிட்டு உள்ளே கூட்டு போகிறாங்க. இப்போ யார் யூதனோ வரல, முற்றிலுமாக புறமதஸ்த ரோமர் போர் சேவகர்கள் தான் இருக்காங்க. ஆகவே அந்த பிரிட்டோரியம்குள்ளே போகிறோம். ஒரு பெரிய ஹால், அது சுற்றி பெரிய பெரிய கல், லைம் ஸ்டோன் கல்லுனால் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை, ஒரு இடம். அந்த இடத்துல பெரிய இடத்துல ஒரு கர்வ்டாக என்ட்ரன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இயேசு உள்ளே கூட்டு போகிறாங்க. எந்த அரண்மனை நீதி நிரபராதிகளுக்கு நீ பாதுகாப்பு கொடுக்கணும், அந்த அரண்மனையே ஒரு ஒரு கேலி கூத்த காட்டு மிராண்டித்தனம் நடக்கிறத நாம் பார்க்க போகிறோம். எந்த இடம்னு பார்த்துட்டோம். அரண்மனைக்குள்ளே நாம் பிரயாணம் செய்கிறோம். வந்த பிறகு என்ன நடக்குது? 27வது வசனத்தில் இதில் யாரெல்லாம் இருக்காங்க அந்த இடத்துல, இதில் ஈடுபட்ட மக்கள் யார்? அப்பொழுது தேசாதிபதி போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனைக்குள்ளே கொண்டு போய், போர் சேவகரின் என்ன போட்டிருக்கு, கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து. கூட்டம் முழுவதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னமே தலைவர்கள், யூத ஜனங்கள், பிலாத்து, அவங்களதான் அங்கே நோக்கமாக இருந்துச்சு. இப்போ கேமரா வேற பக்கம் திரும்புது. இன்னமே போர் சேவகர்கள் தான், இன்னமே இயேசு அவங்ககிட்ட தான் டீல் பண்ண போறாரு. அவங்க முதல்ல என்ன செய்யறாங்க, கவனிங், பிரத்யேகமாக சொல்லப்பட்டிருக்கு, போர் சேவகர் கூட்டம் முழுவதையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை பேர் இருந்தாங்க கூட்டம் உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் அந்த நேரத்தில், பஸ்கா நேரத்தில் அந்த யூத மக்கள் கலகம் பண்ணுவாங்க என்பதற்காக எத்தனை பேர் இராணுவத்துக்காக, பாதுகாப்புக்காக அங்கே அழைக்கப்பட்டிருப்பாங்க? கேரிசன் இங்கிலீஷில் வருது. கேரிசன்னா அந்த நம்பர் என்னான்னு யாருக்கும் தெரியல. முழு கேரிசன், முழு ஆர்மி, ஒரு கோஹாட்டுன்னுவாங்க, அதாவது ஒரு லேகியோனில் 10ல் ஒரு பாகம், 600 பேர் தான் இயேசு அரெஸ்ட் பண்ண போனாங்க. இங்கே எத்தனை பேர் இருந்தாங்க? 600 பேர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வரனா எத்தனை பேர் இங்கே இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பெரிய கூட்டங்க. ஏன் இயேசுவை சுற்றி வராங்க? ஏன் வராங்க? என்ன அதிசயம்? இயேசு தப்பிச்சு போயிடுவாருன்னு பார்க்கறதுக்கா, பாதுகாக்கிறதுக்கா? அவர் போகிறதுக்கே, ஃப்ரீ ஆகிறதுக்கே அவருக்கே விருப்பம் இல்லையே. இல்லை ஏன் யூத ஜனங்களை அவர் காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி வராங்களா? அவங்க தானே ஒரு சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும்னு ஒப்பு கொடுத்தாங்க. இவர் ஏன் சுற்றி வராங்க? எப்படி இருக்கும் எல்லா போர் சேவகரும் ஒரு மனுஷனை சுற்றி வர்றது? எல்லாரும் வராங்க, போர் சேவகர் அவர் சுற்றி நிற்கிறாங்க. என்ன ஒரு காட்சி! ஏன் அவருக்கு ஒரு ஒரு கேலி முடிசூட்டு விழா நடத்துவதற்காக அவர் சுற்றி வராங்க. எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ், மேக்சிமம் சோல்ஜர்ஸ், ரோம் ராஜ்யத்திலேருந்து பல இடத்துலேருந்து இந்த பண்டிகை நேரத்தில் அந்த சேர்க்கப்பட்ட சோல்ஜர்ஸ், யூதர் கலக மக்கள். எப்போ பார் தாங்கள் ரோமுக்கு விரோதமாக கலகம் பண்ணுவாங்க. அவங்க கலகம் பண்ணுற பிரதான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு மேசியா மேலே இருந்த நம்பிக்கை. தங்களுக்கு வருகிற மேசியா தப்பா அவங்க என்ன நினைச்சிருந்தாங்க? ஒரு அரசியல் மேசியா, ரோம வீழ்த்தி அவர் எல்லாரையும் வீழ்த்தி ரோம மக்களையும் உலகத்தை எல்லாத்தையும் அவரை வணங்க வைப்பாரு, நம்மளை உயர்த்துவாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க கலகம் பண்றவங்க இதோ ரொம்ப இந்த பண்டிகை நேரத்தில் பல இடத்துல இருந்தெல்லாம் வந்துருவாங்க. எருசலேம் முழுவதுமாக கூட்டம், அந்த ஜெலட்ஸ்ன்ற கூட்டம், கலீலியாங்கெல்லாம் வருவாங்க. எங்கேயாவது கலகம் நடக்கும், அதுக்கு உடனே ஏதாவது கலகம் நடந்தால் ஆன் கால் டியூட்டின்னு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு அந்த சோல்ஜர்ஸ் இருக்கிற சகல பேரும் இயேசுவை சுற்றி வந்திருக்கிறாங்க. வாங்கப்பா எல்லாரும் வாங்கன்னு சுற்றி வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் யாருமே யூதர்கள் இல்லை. ஏன்னா யூதர்களை யாரும் ரோமர் எடுக்க மாட்டாங்க, யூதர்களை விரும்ப மாட்டாங்க அவங்க ஆர்மியில் சேர்றதுக்கு. ஒரு புறம் அலோடு இல்லை. இவங்க சிரியாவில் இருந்தோம், மற்ற ரோம் பகுதியில் இருந்தோம், பல தூரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி, இந்த உள்ளூர் காரங்க இல்லை, பல ஊர்லேருந்து பிரயாணம் பண்ணி, இப்போ அமெரிக்காவிலேருந்தெல்லாம் ஆப்கானிஸ்தானுக்கு போகணும். ரொம்ப சந்தோஷத்தோடு போவாங்களா? நீங்கள் அது சில படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்திரம், கோபமாக இருக்கும், குடும்பத்தை விட்டு, வீடை விட்டு. யோசிச்சு பாருங்கள், இந்த சோல்ஜர்ஸ் அந்நியருங்க, கொடுமை செய்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணப்பட்டவங்க, தங்கள் நாட்டை விட்டு, மக்களை விட்டு, குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு, இதெல்லாம் பாதிப்பு. இந்த குடும்பம், பிள்ளைகள்லாம் மனுஷனுடைய தீய மிருக உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிற ஒரு பாதிப்பு இல்லைங்களா? குடும்பம் அதெல்லாம் இருக்கும்போது இல்லைன்னா காட்டு மிராண்டி ஆயிடுவான் மனுஷன், சீர்கெட்ட மனுஷன். இந்த குடும்பம் ஆண்டவருடைய பராமரிப்பில் வச்சிருக்கிறாரு, ஆனால் அதெல்லாம் விட்டு இருக்கும்போது கொடுமையில் அவங்க ட்ரெயின் பண்ணப்படும் போது எப்படி இருப்பாங்க அவங்க? அதோ இந்த சோல்ஜர்ஸு யூதர்கனா வெறுப்பு, அவங்க மதம் வெறுப்பு, அவங்க மேசியாவுடைய எதிர்பார்ப்பில் மேசியாவுடைய மூட நம்பிக்கையில் என்ன கலகம் பண்ணுறாங்க. ஒரு ஒரு பாகிஸ்தான் யூதர்களை பார்த்தாவே வெறுப்பு, கலகம் பண்ணுறவங்கள பார்த்தா வெறுப்பு. ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி நம்ம நாட்டில் வந்து நம்ம சோல்ஜர் இது பண்ணால் என்ன சும்மா இருப்போமா? என்ன கோவம் வரும் அவன் மேலே? அப்படித்தான் யூதர்களுக்கு அவங்களுக்கு. அதுவும் இவங்க வந்து எவ்வளோ வெறுப்பு கோபம், நம்ம பிள்ளைகளை குடும்பத்தை நாடையெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த வறண்ட இடத்துல வந்து இவங்களுடைய மூட நம்பிக்கைக்கு மேசியா வருவான்னு சொல்லிக்கிட்டு நம்மளை உயிர் எடுக்கிறானுங்க. இதனால நம்ம ஊரெல்லாம் விட்டு இங்கே வந்திருக்கிறோம் இந்த பண்டிகை நேரத்தில்ன்ற வெறுப்பு, அந்த வெறுப்பு யூதர்கள் மேலே இருந்தது எல்லாத்தையும் அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, இதோப்பா இந்த ராஜாக்காகத்தான் நம்ம இவர் பாதுகாப்பு கொடுக்கணுன்றதுக்காகத்தான் இவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, இவர் வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கிறாரு வாங்கப்பான்னு சொல்லி அவங்க யூதர்கள் மேலே இருந்த கோபத்தையெல்லாம் இவர் மேலே காட்டுறாங்க. பாருங்களேன், ஒரு ரூடா உங்களால் யோசிக்க முடியும், இப்படிப்பட்ட மனநிலை உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாரையும் கூட்டு இந்த வறண்ட இடத்துல நம்ம வந்திருக்கிறோம். இயேசுவை பற்றி அவங்களுக்கு தெரியாது, இயேசு அந்த மக்கள் மேலே இருந்த கோபம், இதனால் இந்த வந்து டியூட்டி நமக்கு இருக்குதேன்றதெல்லாம் அங்கே காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பாருங்க என்ன மாதிரி ராஜா, இதுக்கு தான் இவ்வளோ கலகம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, இதுக்கு தான் நம்முடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் தாக்கிக்கிட்டு இருந்தாங்களா, இதுக்கு தான் நம்ம பாதுகாப்பு வந்திருக்கிறோமான்னு சொல்லி வந்திருக்காங்க. அவங்க மனநிலை யோசிச்சு பாருங்க, இயேசுவை பார்க்குறாங்க. இயேசு எப்படி இருக்கிறார் இப்போ? கெத்செமனே தோட்டம் நைட்டெல்லாம் தூங்கலை, மூணு விசாரணை, அவரை குத்தி அடித்து துப்பி வாரில் அடித்து உடம்பெல்லாம் திறந்த புண்ணோடு ரத்தெல்லாம் ஒழுவுது, நடுநடுங்கி ஒவ்வொரு நரம்போ வலிக்கு நடுநடுங்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இது இருக்கு. இது பைத்திய யாரோ ஒரு பைத்தியத்தை கூட்டு வந்திருக்கிறாங்க, ஒரு பைத்திய ராஜாவை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு விளையாட்டு ஆடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஆடுறாங்க. பாருங்களேன், ஒரு பைத்தியக்காரர் பசங்களை எப்படி சும்மா கிண்டல் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு கிண்டல். பிலாத்தும் இதை அனுமதிக்கிறார். ஏன் இப்படியெல்லாம் கிண்டல் பண்ண பிறகு தான் யோவானில் என்ன காட்டுறாரு, அவர் அப்படியே ஒரு கேலியாக கூப்பிட்டு வந்து எல்லார் முன்னாடி நிற்க வச்சு இவரா ரோமுக்கு விரோதமாக வருவாருன்னு எடுத்துகிட்டு வந்துருக்குறீங்க, இவரை காப்பாற்றலாம் அதை வச்சு ஆகுது, இங்கே பாருங்க என்ன ஒரு ஜோக் இவர் அப்படின்னு அந்த கிண்டலுக்கும் பிலாத்தும் அலோவ் பண்ணுறார். எவ்வளோ முட்டாளான குற்றச்சாட்டு உங்களுக்கு இது அப்படின்னு சொல்லி, ஓகே நம்ம பிரிட்டோரியம் உள்ளே வரோம், அந்த ஹாலில் நிற்கிறோம். எக்கச்சக்கமான சோல்ஜர்ஸ் அவரை சுற்றி வராங்க, உணர்வில்லாத சோல்ஜர்ஸ். அவங்க செய்கிற கேம் ஸ்டார்ட் ஆகுது, ஏழு காரியங்களை நாம் பார்க்குறோம். முதலாவது என்ன செய்கிறாங்க, அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி. 28வது வசனம், எந்த ராஜாக்கும் முதல்ல முடிசூட்டு விழாவில் என்ன இருக்கணும், ஒரு ராஜர் ட்ரெஸ் போடணும். அதனால முதலாவது என்ன செய்யறாங்க, அவரை நிர்வாணமாக்கி உடம்பெல்லாம் துணியில் இருக்கிற உடம்பெல்லாம் கலட்டிடுறாங்க, அவரை அப்படியே நிற்க வச்சிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, வாரில் அடித்த பிறகு நான் உங்களுக்கு சொல்லணுமா, வாரில் அடித்த பிறகு அவருக்கு துணி போடும்போது அந்த ரத்தம்லாம் ஒரு மாதிரி குவாகுலேட் ஆகி அந்த ட்ரெஸ்ஸில் ஒட்டிக்கும். பொண்ணுக்கு மேலே எல்லாம் துணி போட்டிருக்கிறாங்க, இப்போ அந்த துணியை போட்டு இழுத்து கிழிக்கும் போது எவ்வளோ வேதனை அவருக்கு ஏற்படும். அதை கிழித்து அவர் அங்கே நிர்வாணமாக நிற்கிறாங்க, அந்த வழியில் வேதனையில் நிற்கிறாரு நிர்வாணமாக. எத்தனையோ பேர் இப்போல்லாம் இச்சை பிடிச்ச மனுஷருங்க நிர்வாணமான உடம்பை பார்க்குறதுக்கு ஆசை. இங்கே பாருங்கள், நிர்வாணமான ஒரு உடம்பு நிற்கிது, நிர்வாணமான உடம்பு. அதுக்கப்புறம் சிவப்பான மேலங்கி. ராயல் ஜனங்க ராஜாக்கள் வரணும்னா மற்றவங்க மாதிரி அவர் ட்ரெஸ் போட்டிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய பிரத்யேக தன்மை வந்து ஸ்கார்லெட் ட்ரெஸ், ரொம்ப ரெட்டாக பிரைட்டாக இருக்கும். ஸ்கார்லெட் ட்ரெஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கும், அந்த ட்ரெஸ்ஸை போடணும். அந்த ட்ரெஸ்ஸு இவருக்கு போடுறாங்க, புதுசாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அங்கே பிரிட்டோரியமில் இருந்த ஒரு பழைய ட்ரெஸ்ஸு, ரொம்ப ரஃப்பான மேலங்கி. அப்படின்னா இந்த சோல்ஜரே ஸ்ட்ராங்காக போட்டிருப்பாங்க, ஆனால் அந்த குளிர் எவ்வளோ இருக்கும், இப்போ நம்ம குளிர் இருக்கிற மாதிரி அது மேலே ஒரு நம்ம ஊரில் கம்பளின்னு சொல்லுவோம் அந்த காலம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் கம்பளியே கிடையாது, அது ரொம்ப மிஷின் கெமிக்கல்லாம் போட்டு சாஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்து கெமிக்கல் மிஷின் இல்லையே, அது உடம்புல வச்சோன்னாவே நம்மளுக்கு ரொம்ப அப்படியே ஸ்க்ராச் ஆயிரும். இவங்க போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மேலே போட்டுக்கிட்டு குளிர் தாங்கிறதுக்கு வச்சுக்கிறது, கிளவுஸ் எல்லாம் போட்டு மேலே வச்சுக்கிறது, ரொம்ப ரஃப்பான ட்ரெஸ். அந்த மேலங்கி, சிவப்பான மேலங்கியை இவர் உடம்பெல்லாம் புண்ணுள்ள உடம்பு மேலே தூக்கி போடுறாங்க, அவருக்கு போடுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ரஃப் ட்ரெஸ்ஸு மிகுந்த வேதனையோடு, அந்த ட்ரெஸ்ஸும் அவருக்கு வேதனை ஏற்படுத்தணும். ஓகே, ராஜாவுக்கு ட்ரெஸ் பண்ணியாச்சு, அடுத்தது ராயல் ட்ரெஸ். ஒரு கிரீடம் இல்லாத ராஜா, என்ன ராஜா இல்லைங்களா, அவருக்கு ஒரு முடி சூட்டணும். அந்த கிரீடத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு முள்ளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து ஒரு முடியை பின்னுறாங்க. ஏன் அங்கே இருக்கிற ஒரு 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 ஒலிவ மலை பிரான்ச்சில் பின்னிருக்கலாம், இல்லை இலைகளில் பின்னிருக்கலாம் இல்லைங்களா, அங்கே புல்லெல்லாம் இருக்கும், அதை வச்சு பின்னி அவர் முடியில் போனால் அவங்களுக்கு என்னென்னா, அவங்க செய்கிற ஒவ்வொரு இந்த கேலி முடிசூட்டு விழாலையும் அவருக்கு வேற அவமானத்தை மாத்திரம் மிகுந்த வலியை கொடுக்கணும். அதுதான் சிவப்பான மேலங்கியை மேலே போடுறாங்க, மிகுந்த வேதனை அது. அடுத்ததாக அவங்க செய்கிறது ஒரு முடியை பின்னுறாங்க. ஏன்னா டைபர் சீசர், டி சீசர் வந்து அவர் எங்கள் படத்தில் காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு விரீத் மாதிரி போட்டிருப்பார், அது ஒலிவ இலையில் செய்து போட்டிருப்பாங்க, அது ஒரு ராஜாவுடைய கிரீடம் மாதிரி. அந்த மாதிரி இவர் ரோமெல்லாம் வீழ்த்த போகிறவர் இல்லையா, சீசரை விட மேலே போகிறவர், அதனால இவருக்கு ஒரு நாம் ஒரு முடியை பின்னுவோன்னு சொல்லி அங்கே இருக்கிற பலஸ்தீனியா முள்முடி செடியை எடுத்து ஒரு ஒரு முள்ளும் 2-3 இன்ச் இருக்கும், அதை எடுத்து ஒரு முடியை ரவுண்டாக பின்னி, எவ்வளோ பின்ன முடியுமோ ரவுண்டாக பின்னி அவர் தலை மேலே போட்டு நசுக்கிறாங்க. அது போய் உள்ளே கீறி கோடை எடுத்து அவர் ரத்தம் உடம்பில், தலையிலிருந்து ரத்தம் அப்படியே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக வந்து உடம்புல இருக்கிற ரத்தம் மற்ற ரத்தத்தோடு சேர்ந்து அப்படியே ஒழுகுது ரத்தம். யோசிச்சு பாருங்கள் என்ன கொடுமை. இதுதான் ஒரு சீசருக்கு ஏற்பட்ட ஒரு முடி மாதிரி இவருக்கு. அவர் ஒருவேளை அது ஒரு அஃபிஷியலாக நின்று அவர் முழங்கால் படி போட்டு அவர் க்ளவுஸை போட்டிருப்பார், சோல்ஜர் மிலிட்ரி க்ளவுஸு, குத்திர போது அவன் கையன்னு சொல்லி அதை வச்சு அவர் மேலே போட்டு அமுத்துறாங்க. ஓகே, ராஜாக்கு ட்ரெஸ் ஆயிடுச்சு, ராஜாக்கு முடி சூட்டியாச்சு. உண்மையான ராஜா ஆனால் மூணாவது, அவருக்கு ஒரு செங்கோல் இருக்கணும். செங்கோல்னா ராஜா அந்த காலத்தில் ஒரு ஒரு சின்ன குச்சி மாதிரி, ஐவரிலையோ இல்லை கோல்ட்லேயோ செஞ்சு ஒரு குச்சி மாதிரி இருக்கும், அது ரவுண்டாக இருக்கும் மேலே, அதுதான் ஒரு அதிகாரத்தின் சின்னம். இவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு, இவங்க சொல்றது தான் நடக்கும், அதான் செங்கோல் அப்படின்னுவாங்க, செப்டர்னு இங்கிலீஷ்ல. அது அதிகாரத்தின் சின்னம். அதுக்கு என்ன பண்றாங்க, அவர் சிரசின் மேல் வைத்து 29வது வசனம், அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து. செங்கோலுக்கு என்ன செய்யறது, அங்கிருந்த ஒரு ஆள் அங்கிருந்த ஒரு செடியை பார்த்து, ஒரு நம்ம ஊரில் பம்பு மாதிரி இருக்கிற ஒரு ஒரு செடி, ஒரு ரீடுன்னு இங்கிலீஷில் வருது, அந்த செடியை பார்த்து அவன் பட்டயத்தில் அதை கட் பண்ணி ஒரு செங்கோல் மாதிரி அதை பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கவனிச்சு பாருங்க, எந்த கையில், ரைட் ஹேண்ட், வலது கையில். ஏன்னா வலது கையில் தான் செங்கோலை வச்சிருக்கணும், வலது கையில் அவங்க கொடுக்குறாங்க. ரீடுன்னும் போது அந்த காற்றுல கூட அசைகிற ஒரு ஒரு செடி அது. இவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ராஜானா, இந்த ராஜாக்கு ஏற்ற, பாரு நிற்க கூட முடியாமல் தடுமாறுறாரு, இந்த ராஜாக்கு ஏற்ற ஒரு செங்கோல். இப்போ படம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அஃபிஷியலாக அவர் முடிசூட்டப்பட்டாச்சு. அவருடைய ராஜரீகத்துக்கு அடையாளமாக ஒரு வஸ்திரம் போட்டாச்சு, ஸ்கார்லெட் ட்ரெஸ்ஸு. அவருடைய ராஜாக்கு அடையாளமாக ஒரு முடிசூட்டியாச்சு, ராயல் கிங்ஷிப்பு. அவருடைய அதிகாரத்துக்கு ஒரு செங்கோல் கையில் கொடுத்தாச்சு. இது எவ்வளோ கொடுமை, எவ்வளோ அவமானமாக இருந்தாலும் அவங்கள பொறுத்த அளவுக்கு இப்போ தான் அவங்க கேமே ஸ்டார்ட். அப்புறம் முடிசூட்டு விழாலோண்டி நிற்க வைக்க மாட்டாங்க. இயேசு இப்போ பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கேலியாக, ஜோக்காக எல்லாம் பயங்கரமாக இருக்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, இதோடு நிற்கலை, அடுத்த ஸ்டேஜான வெறும் கேலி கிண்டல் முடிசூட்டு விழா மாத்திரம் இல்லை, ஒரு கேலியான அவருக்கு மதிப்பும் கொடுக்குறாங்க, ஒரு மரியாதையும் கொடுக்குறாங்க. பாருங்களேன் 29:30 என்ன செய்கிறாங்க, அவர் முன்பாக முழங்கால் படி இட்டு, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாச பண்ணி, மார்க்கு சொல்றாரு அதை பரியாசம் பண்ண ஆரம்பித்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே. யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸ். இப்போ ராஜா புதுசாக அவர் நியமிக்கப்பட்டு மக்களுக்கு முன்னாடி வரும்போது எல்லோரும் அவருக்கு வணங்கி, ராஜாவே வாழ்க இல்லைங்களா, மைசூர் ராஜா வாழ்க, தஞ்சாவூர் ராஜா வாழ்கன்னு அவரை மதிப்பாங்க. நீங்கள் உங்கள் பேரை சொல்லி, அந்த ஊரை சொல்லி, அதுக்கு நாங்கெல்லாம் அடிபணிகிறோன்னு சொல்லி அவருடைய அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படுகிறோன்னு இங்கே அவரை அடையாளம் கட்டுற மாதிரி அவங்க வாழ்த்துறாங்க. எப்பேற்பட்ட ராஜா, யூதர்களுடைய ராஜா, நீ வாழ்க, நீ வாழ்க. கிண்டல், கேலி, அவமானம், அவங்க அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இவங்க ரொம்ப வெறுக்கிறது யூதருங்களை, மேசியாவை. ஏன்னா அந்த யூதருங்க ஊரெல்லாம் என்ன நினைச்சு சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா தப்பான பிரசங்கம். இன்னைக்கு இயேசுவை பற்றி தப்பாக பிரசங்கம் பண்ணுற மாதிரி இந்த ராஜா வந்து ரோமர்கள்லாம் வீழ்த்தி, ரோமர்கள்லாம் ஒரு நாள் அவங்க காலில் விழுவாங்க. இந்த போர் சேவர்களை இன்னைக்கு நம்ம குடும்பப்படலாம், ஒரு நாள் நம்ம ராஜா வருவார், மேசியா வருவார், அவர் காலில் விழுவ போகிறாங்கன்னு. இப்போ இவங்க கேலியாக என்ன பண்ணுறாங்க, ஓ இவங்க தான், இவர் தான் அவங்க ராஜாவானா, அவருக்கு முழு இதயத்தோடு நாங்கள் சரண்டடைகிறோம். இவர் எந்த இவர் சரணடைகிறதுக்கு எந்த பயமும் இல்லை. இப்போ ஏற்பட்டது ராஜா தான் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, நாங்கள் சாஷ்டாங்கமாக அவருக்கு உழுகிறோம், அவருக்கு சரண்டடைகிறோம். யூதர்களுடைய ராஜாவே வாழ்க. கேலி, வாயில் கேலி பண்ணுறது மாத்திரம் இல்லை, அடையாளமாக அவர் பாருங்க வேற என்ன செய்கிறாங்க. ஒரு தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, ஒரு ஒரு இம்பரேட்டிவ் வேர்ப்ஸ்ன்ற மாதிரி மூணு காரியங்கள் செய்கிறாங்க. அவரை துப்பி, அவரை அந்த கோலில் அடித்து அவருக்கு ஆராதனை பண்ணுறாங்க. 30வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசின் மேல் அடித்து. பொதுவாக ராஜாவை வணங்கின பிறகு இந்த மக்கள் எந்திரிக்கும் போது ராஜாவுடைய காலுக்கு முத்தம் கொடுப்பாங்க, அவருக்கு நெருங்கி இருக்கிறவங்க கைக்கு, சில பேர் அவர் முகத்துக்கு கூட முத்தம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இவங்க முகம் குப்புற விழுந்து இவருக்கு முழங்கால் படியிட்டு இவங்க எந்திரிக்கும் போது அவர் கிட்ட போய் அவருக்கு முத்தம் கொடுக்குற மாதிரி கிட்ட போய் முகத்து கிட்ட போன பிறகு முத்து பதில் அவர் முகத்தில் காரி துப்புறாங்க. என்ன கொடுமை, முகத்தில் தான் ராஜாவுக்கு மரியாதை. துப்பிட்டு அப்படியே அவர் அந்த அங்கே வச்சிருக்கிற குச்சியை எடுத்து அவர் தலைமையில் அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு ஒரே ஜோக், அந்த துப்பு முகத்தில் துப்பு. எந்த உலகத்துலேயும் எந்த கலாச்சாரத்துலேயும் ஒரு மனுஷனை மிகவும் அவமானப்படுத்தணும்னா, மிகவும் அருவறுப்பு காட்டணும்னா அவன் முகத்தில் துப்புறது தான். அதை விட கேவலம் அவமதிப்பு, ஒரு அபச்சாரம் இல்லவே இல்லை. அதையும் செஞ்சாங்க அவருக்கு. யோசிச்சு பாருங்க, அந்த இதுக்கு முன்னாடி யூதருங்க செய்தாங்க இல்லைங்களா, அந்த சபை முடிஞ்சு மூணு விசாரணை முடிஞ்ச பிறகு அவனுக்கு மரண தீர்ப்பு கொடுத்த பிறகு அவரை துப்புனாங்க, முகத்தில் குத்துனாங்க. இப்போ ரோமருங்க முழு உலகமே தேவகுமாரனை துப்புற மாதிரி. இந்த படத்தை யோசிச்சு பாருங்க, கேலி முடிசூட்டு சிவிலா செய்துபட்டு தலை மேலே முள்ளு, ஒரு வெள்ள அங்கி, ஸ்கார்லெட் ரோபு, சிவப்பான அங்கி, கையில் கோல் வைத்து, ஒரு வேளை ஒரு பழைய சேரில் உட்கார வச்சு தான் ஒரு சிங்காசனம்னு வைத்து அவர் கீழே உழுவுற முழங்கால் படியிட்டு அவரை துப்பி அப்படியே சிரிச்சுட்டு போகிறாங்க, சிரிச்சுட்டு போகிறாங்க. அது மாத்திரம் இல்லை, அந்த அந்த கோல், அவருடைய அதிகாரத்தின் கோல், அவருடைய ஆளுகையின் செங்கோலை எடுத்து, நீர் எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ வல்லமை உள்ள ராஜானா, உன்னுடைய அதிகாரத்தின் சின்னமே எடுத்து உன்னை நாங்கள் துன்பப்படுத்துவோம், நீர் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த கோலை எடுத்து அவர் மேலே தலைமையில் அடிக்கிறாங்க. தலைமையில் அடிக்க அடிக்க அந்த முள்முடி நம்ம யோசிக்கலாம், இன்னமும் ஆழமாக ஆழமாக போய் ரத்தம் கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். இதெல்லாம் என்ன, உன்னுடைய அதிகாரம் ஒரு ஜோக், நீ ஒரு ராஜா, நீ எல்லாம் ஒரு ராஜா, உன்னுடைய ராஜா தன்மை ஒரு ஜோக், உன் செங்கோல் ஒரு ஜோக், உன்னுடைய இறையாண்மை சிரிக்கப்படக்கூடிய இறையாண்மை, உன்னுடைய ராஜரீகமே ஒரு ஜோக், ஒரு கேலி கோத்து. உன்னை நாங்கள் துப்ப முடியும், உன்னுடைய அதிகாரத்தின் கோலே எடுத்து உன்னை அடிக்க முடியும். யோவான் 19:3 அவரை குத்துனாங்கன்னு வேற போட்டிருக்கு. இது யோசிச்சு பாருங்க, எத்தனை சோல்ஜர்ஸ் இது, திருப்பி 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 செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த முடிசூட்டு விழாவை முடிப்பதற்கு மார்க்கில் நமக்கு சொல்லப்படுது, அவருக்கு முகம் குப்புற விழுந்து சாஷ்டாங்கம் செய்ய வாரம், நம்ம பாடின மாதிரி ஆராதனை செய்கிற மாதிரி சாஷ்டாங்கமும் பண்ணாங்களாம். எவ்வளோ கான்ஃபிடென்ட், இவர் ஒரு பிரயோஜனம் இல்லாத ராஜா, இவரால் எந்த ஆபத்தும் இல்லைன்னா மிக உயர்ந்த ஒரு அடையாளம் சாஷ்டாங்கம் அவருக்கு செய்து அவரை வணங்குனாங்க கேலியாக. ஒரு பெரிய கூட்டத்தில், கேலி கூட்டத்தில் இருக்கும்போது யோசிச்சு பாருங்க, நூற்றுக்கணக்கான சோல்ஜர்ஸு எல்லாரும் ஒன்றே செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது ஃபன்னாக இருக்காது. ஒருத்தொருத்தன் ஒன்று வித்தியாசமாக செய்யணும், ஒருத்தன் செஞ்சதை விட இன்னும் அதிகமாக செய்யணும் இல்லைங்களா, அப்போ தான் ஃபன்னாக இருக்கும். ஒன்று செய்ய முடியாது. ஒருத்தன் ஒரு வேலை அவருக்கு செவக்காய் இங்கே போடலாம்னு நினச்சிருப்பான், ஒருத்தன் ஒரு வேலை ஒரு சின்ன விலையில் முள்முடி சூட்டலாம் முடி சூட்டலாம்னு நினச்சிருப்பேன், இல்லை இல்லை அது சரி வராது. நான் பண்ணுறேன் பார் முள்ளில் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக புது புதுசாக கொடுமையும் புது புதுசாக இன்சல்ட்டும் அந்த முழு கூட்டமும் வித்தியாசமாக செஞ்சு அவரை கேலி கூத்தாக அந்த இடத்துல பண்ணுறாங்க. மிஞ்சி மிஞ்சி போய் பொதுவாகவே யாராவது ஒருத்தன் சாக போகிறான்னா கைதி எப்படியோ அதுவும் சிலுவையில் சாக போகிறான்னா அவன் மேலே பரிதபிப்பாவது இருக்கும், எப்படியோ சாக போகிறான் அட்லீஸ்டாவது விட்டுருவோமே இல்லைங்களா. இப்போவும் கண்ணியமாக நடத்துகிறாங்க ஒரு எவ்வளோ பெரிய கிரிமினலாக இருந்தாலும், ஆனால் இங்கே பிசாசே உங்களை நடத்தின மாதிரி கொடுமையில் கொடுமை அவருக்கு கொடுமை மேலாம் தீர்ப்பு கொடுத்தாச்சு. இது எதுக்கு யோசிச்சு பாருங்களேன். கடைசியாக என்ன செய்கிறாங்க, 30 அவரை பரியாசம் பண்ணின பின்பு என்ன எழுதுறாரு மத்தேயு, அதில் என்ன எழுதுறாரு, இவங்க திருப்பி திருப்பி எல்லாரும் செஞ்சு 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 அவங்க வயிறு குலுங்க வயிறு வலிக்க சிரித்து சிரித்து இன்னுமே சிரிக்கவே முடியாத அளவுக்கு வயிறு வலிக்குது, முடிஞ்சு போச்சு. ஒரு மொத்தமாக அவர் எழுதுறார், முடிஞ்ச அளவுக்கு எல்லா கூட்டமும் பரியாசம் பண்ணியாச்சு. எல்லா பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழற்றி, இந்த கொடுமை எவ்வளோ இருந்திருக்கும் அவருக்கு வேதனை, அந்த கம்பளியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி, அவருடைய முதல்ல இருந்த துணியை அவர் ராஜரிகத்தை எல்லாம் திருப்பி உறிஞ்சிக்கிட்ட மாதிரி திருப்பியும் பழைய வஸ்திரத்தை தரித்து அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். இதுவெல்லாம் உள்ளே நடந்துச்சு. இப்போ வெளியில் திருப்பி பப்ளிக்காக கூப்பிட்டு வராங்க. இந்த பகுதியில் அவர் முள் முடிய கலட்டினாங்களான்னு போடல, அதனால நிறைய பேர் யூகம் பண்ணுறது என்ன, அவர் சிலுவையில் அலையும் போது அந்த முள்முடியோடு அறையப்பட்டார் என்பதை ஒரு வேலை யூகம் பண்ணலாம். இந்த கொடுமையை ஆண்டவர் அனுபவித்தார். இதுதான் அவருடைய முடிசு கேலி முடிசூட்டு, ஒரு கேலி விழாவை நம்ம பார்க்கிறோம். இதை நாம் படிக்கிற நாம் இதுலேருந்து என்னங்க படிச்சுக்க முடியும், என்ன பாடத்தை நாம் படிக்கணும், இதெல்லாம் பார்த்து நமக்கு உடனே அந்த சோல்ஜர்ஸ் மேலே கோபமும் ஆத்திரமும் வந்து அவங்கள எப்படியாவது என் கையில் கிடைச்சாங்கன்னா அவங்கள உயிரோடு வர வச்சா நான் அவங்கள பண்ணுறேன் பாருன்னு நமக்கு ஆத்திரம் வரணுமா அவங்க மேலே, இல்லை ஆண்டவரை பார்த்து ஐயோ பாவம் என்னன்னா பண்ணிட்டாங்களே இருக்குன்ற வேதனை வரணுமா, இதில் என்ன பாடத்தை படிக்கணும், ப்ராக்டிக்கலாக என்ன பாடத்தை படிக்கணும். நான் மூணு பாடங்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கிறேன். முதலாவது கடவுளுடைய நோக்கம் தன்னுடைய தாசனுடைய பாடு பார்த்து அவருடைய மகிமையை பார்க்கும்படி கடவுளுடைய சித்தமாக இதில் இருக்குது. அவருடைய தாசனுடைய பாடை நம்ம இதில் பார்க்கணும். அந்த தாசனுடைய எல்லையற்ற ஆட்டுக்குட்டியானுடைய பொறுமையை இதில் நாம் பார்க்கணும். பாருங்களேன் இவர் யார், ராஜாதி ராஜன், உலகமறியாத ராஜன் தான் இவர். எல்லா ராஜானா இவர் ராஜாதி ராஜன், இவருடைய வம்ச வரலாறுக்கு ஒப்பீடே இல்லையே, ராஜ வம்சத்திலேருந்து பிறந்தவராச்சே, இவரை மாதிரி ஒப்பில்லாத ராஜா எங்கே இருக்கிறோம், ஒரு மறுப்பும் இவர் சொல்ல முடியாத உரிமை உள்ளவர் இவர் தான், இவர் தான் ராஜா. யோசிச்சு பாருங்க, இவருக்கு தான் சகலத்தையும் அடக்கக்கூடிய வல்லம். இவருடைய கேரக்டரை யோசிச்சு பாருங்க, நல்லத்தனம் இறக்கம் தயவு எவ்வளோ அதிசயமான ராஜா, உன்னதமானவருடைய குமார், ஒப்பில்லாத மைதன் நம் பார்த்தோம், எல்லாத்துக்கும் மேல தேவாதி தேவன், எவ்வளோ மனுஷக்குலம் சீர்கெட்டதுன்னு இந்த பகுதியில் பாருங்க. அப்பேற்பட்டவர் இன்கார்னேட் டியட்டி, தெய்வம் மாம்சத்தில் வந்து மனுஷன் கையில் கிடைச்சா என்ன பண்ணும் இந்த மனுஷக்குலம், எவ்வளோ மனுஷன் மூளை ட்விஸ்டாக இருக்கு சீர்கெட்டு இருக்குன்னா, போய் சொல்லிக்கிட்டு திரியறானுங்க ராஜாங்க அவனுங்களை போய் கும்பிடுறதும், இன்னைக்கு வாழ்ந்து நாளைக்கு சாழ்ற அரசியல்வாதிகளும் ஃபிலிம் ஸ்டாருக்கு அவனுக்கு ஃபேன் இவனுக்கு ஃபேன், இவனுக்கு ராதா ராஜா, இவன் தான் என்னுடைய ராஜா, இவன் தான் அவன் இவன்னு சொல்லிக்கிட்டு அவன் பின்னாடி திரிகிற மனுஷ குலத்துக்கு மத்தியில் உண்மையான ரட்சகர் உண்மையான தெய்வம் ராஜா வந்து நிற்கிறாரு, எந்த அளவுக்கு சீர்கெட்டு குலைஞ்சு போயிருக்கிறான்னா அவனுக்கு அவருக்கு இது செய்கிற மரியாதை பாருங்க, இதுதான் அவருக்கு செய்கிற மரியாதை. ஒரு கேலி முடி சுட்டு விழா, இது மனுஷனுடைய சீர்கேடு ஒரு பக்கம் நமக்கு காமிக்க, அதே பக்கம் அவருடைய மகிமையை பிரகாசமாக நமக்கு காட்டுது. அவருடைய மகிமையை பாருங்க, பாவிகளுக்காக வந்த இரட்சகருடைய மகிமை, அவருடைய ஒரு ஆட்டுக்குட்டியானவருடைய பொறுமையை பாருங்க. உங்களை யாராவது கேலி செஞ்சுருக்கிறாங்களா, உங்களை யாராவது கேலி செஞ்சுருக்காங்களா, அது தெரியும் உங்களுக்கு அந்த வழி. என்ன கேட்டீங்கன்னா என்னை திட்டினா திட்டுங்க, அடி கூட அடிச்சிருங்க, என்னை கேலி செஞ்சாங்க கேலி செஞ்சு சிரிச்சாங்கன்னா அதான் என் பொறுமையினுடைய எல்லை. எல்லாருக்கும் அதாங்க. நம்மளை ஸ்கூலில் கேலி செய்யும் போது இல்லைங்களா, பிளே கிரவுண்டில் கேலி செய்யும் போது, அங்கே இங்கே வெளியில் கேலி செய்யும் போது அது என்ன வலிக்கும் தெரியுமா? நம்ம ஊரில் எவ்வளோ கேலி செய்கிறாங்க, கருப்பாக இருக்கிறவங்க, வெள்ளையாக இருக்கிறவங்க, கருப்பாக இருக்கிறவங்களை கேலி செய்கிறது, படித்தவங்க படிக்காதவங்கள, பணக்கார் ஏழையை கேலி செய்யும் போது அதனோட வழி. சில பேர் பசங்கள்லாம் அந்த வழியை, சில பேர் சைக்கலாஜிக்கல் பேஷண்ட் ஆயிடுறாங்க அந்த கேலியில். சில பேர் பசங்க சொல்கிறதுல எனக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், எனக்கு கேலி பண்ணுறாங்க. அதான் பெரியவங்களும் ஒரு மாதிரி அது ரொம்ப வலிக்குங்க, கேலி ரொம்ப வேதனைங்க. நமக்கே அப்படி இருந்துச்சுன்னா அதனால தான் நம்ம காஸ்பல்லாம் ப்ரீச் பண்ணுறது இல்லை. ஏன் பிரதான காரணம் மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல அது இருக்கிறதுக்கு என்ன? என்னை கேலி பண்ணுவான். அதனால தான் வாய மூடிக்கிட்டு இருக்கிறோம். கோழைகளாக தேவகுமாரனுக்கு எப்படிங்க இருந்திருக்கோம்? வானத்தையும் பூமியும் படைத்த ஒரே ராஜா, ராஜாதி ராஜன், எல்லா ஆராதனைக்கும் பாத்திரம் உள்ளவர். அவர் ஒவ்வொரு கேலியும் ஒரு பொய் ராஜாவாக இருந்தா, அவர் ஒரு பொய் மாணகம் போடுறாருன்னா எனக்கு தகுந்த கேலி கிடைக்குதுன்னு சும்மா இருந்துடலாம். இவர் தானே ராஜா, இவர் தானே எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி, வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதி இவர் தான், ராஜாதி ராஜன் இவர் தான், இவர் தான் எல்லாத்துக்கும் சுதந்திரவாளி, உன்னதமானவருடைய குமாரன். அவருக்கு நம்ம வாழ்க்கை ரொம்ப ப்ரெஷஸ், நமக்கு எதுவோ அதை வச்சுக்கிட்டு நமக்கு கேலி பண்ணாங்கன்னா நம்மளால் பொறுக்க முடியாதுங்க, பொறுக்க முடியாது. அதை வச்சு இவரை கேலி பண்ணுறாங்களே, அவருக்கு எப்படி இருக்கும்? பாவத்திலே கற்பம் தரிக்காது. நமக்கெல்லாம் பலதெல்லாம் ஒரு விதத்தில் உணர்வு இல்லை, சொர்ணம் இல்லை, பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவத்தை செய்துக்கிட்டு வாழ்கிறோம். பாவத்திலேயே பிறவாத கன்னி மரியாவுக்கு ஒவ்வொரு உணர்ச்சியும் ஒருபோதும் நினைக்காதீங்க, அவருக்கு ஒரு அவமானம் ஆகலைன்னு ஒருபோதும் நினைக்காதீங்க. அவருக்கு ஒரு உணர்வும் இல்லை, அப்படியே தாங்கிக்கிட்டாரு ஒரு ஜடமாக, ஒருபோதும் இல்லை. அவங்க பேசின ஒவ்வொரு கேலியும் தேல் கொட்டுற மாதிரி அவர் ஆத்மாக்கு இருந்திருக்கும். முழு உணர்ச்சியும் சைக்கலாஜிக்கலாக அவருக்கு எவ்வளோ வேதனை ஏற்பட்டிருக்கும், ஒவ்வொன்றும் கிழிச்சிருக்கும், அவரை நிச்சயமாக கிழிச்சிருக்கும். நமக்கே அவ்வளோ வேதனை ஏற்படுதுன்னா பாவிகள். ஆனால் ஒரு பாவமும் இல்லாத முற்றிலுமாக உணர்ச்சி உள்ள அவருக்கு எந்த வேதனை ஏற்பட்டிருக்கும்? எல்லாருடைய பொறுமையும் கேலியின் வரும்போது போகிற நேரத்தில் யெகோவாவுடைய தாசனுடைய பொறுமையின் எல்லையை பாருங்கள். அமைதலாக தாங்கிக்கிறாரே, தாங்கிக்கிறாரே. எவ்வளோ யோசிச்சு பாருங்கள், அவர் லிமிட் எவ்வளோங்க? நைட்டெல்லாம் தூங்காமல் ரத்த வேர்வு சிந்தி வியாகுலப்பட்டு கெத்தமனல வியாகுல மரணத்துக்கு ஏதுவான துக்கம். நாங்கள் போன வாரம் ஹாஸ்பிட்டலில் தூக்கலாம் இருந்து நான் டயர்டாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், அவருக்கு இருந்த ரத்தெல்லாம் நைட்டெல்லாம் தூங்கலை, கூட்டு போய் விசாரணைன்னு சொல்லி நைட்டெல்லாம் விசாரணை பண்ணாங்க, பண்ணி அவரை அடித்து துப்பி குத்தி எல்லாம் பண்ணி அடுத்த நாள் ரோமர் விசாரணை, பிலாத்துக்கிட்ட ஏரோதுக்கிட்ட கூட்டு போய் அதுக்கப்புறம் வாரில் அடித்து, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு நடக்குது, வாரில் அடித்து பயங்கர சுக்குநூறு ஆக்கி உடம்பெல்லாம் திறந்த காயங்களாக ரத்தம் சதை உழுவுது. அந்த நேரத்தில் இதை போய் கேலி பண்ணா ஒரு வார்த்தை எவ்வளோ அங்கே லிமிட்டு, பொறுமைக்கு எவ்வளோ லிமிட்டு. இதோ யெகோவாவுடைய தாசனுடைய எல்லையற்ற பொறுமையை பாருங்கள். தேவாதி தேவன் ஒரு பார்வை பார்த்துருந்தா அந்த பிலாத்துடைய பிரிட்டோரியம் கூரையிலிருந்து ஃபவுண்டேஷன் வரைக்கும் அங்கே இருந்த எல்லாருமே உயிரோடு பாதாளத்தில் பூமி திறந்து இறங்கி இருப்பாங்க. ஒரே பார்வை தான் போதும். அத்தனை வல்லமையை வச்சுக்கிட்டு எப்படிங்க அவர்னால இப்படி இருக்க முடியும்? யெகோவாவுடைய தாசனுடைய மகிமையை நாம் பார்க்க இங்கே அழைக்கப்படுகிறோம். ஏன் அவர் மௌனமாக இருந்தார்? இந்த மௌனத்தில் தான் யெகோவாவுடைய பாடுபடுகிற தாசன். 700 வருஷத்துக்கு முன்பதாக தீர்க்க தரிசனமாக அவரை பற்றி அறிவிக்கப்பட்டது இல்லையா? நம்ம படிச்சுட்டு வரோம் ஐசாயா 53ல், அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார். அவர் எப்படி இருப்பார்? ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்பட்டு கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்துக்கிறவனுக்கு முன்பதாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் அவருடைய வாயை திறவாதிருந்தார். இங்கு இயேசுவுடைய மாட்சிமையான அமைதல்ல, இதோ யெகோவாவுடைய தாசன். எந்த மனுஷனுக்கு இது நடந்தாலும் அந்த பொறுமையின் எல்லாம் மீறி இருக்க முடியும். ஆனால் இங்கே அவருடைய பொறுமையின் அதிசய மகிமையை நம்ம இங்கே பார்க்குறோம். பொறுமை இல்லாத தவிக்கிறவர்களே கொஞ்சம் போதும் அவங்களுக்கு, கொஞ்சம் போதும், ஒன்று சொல்லிடக்கூடாது உங்களுக்கு. யோகாவுடைய தாசனை பற்றி, இதோ என் தாசனை பாருங்கள், இதோ என் தாசனை பாருங்கள். ஒருத்தர் சொன்னார், எனக்கு பொறுமையே இல்லைங்க, சிலுவை காட்சியை நான் பார்த்த உடனே என்ன மாதிரி பொறுமையான மனுஷன் வேறு யாரும் இல்லைங்க. ஏன்னா அந்த காட்சி அதுங்க, யோகாவுடைய தாசனுடைய பொறுமையை பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம இதில் என்ன பார்க்கணும், கடவுள் ஆவிக்கூறிய உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் பாவிகளான உங்களையும் என்னையும் மீட்பதற்கு எவ்வளோ செய்கிறார், என்ன செஞ்சாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அதை செய்யறதுக்கு வெளி அடையாளமாக அவருக்கு இங்கே செய்யப்படுறத நாம் பார்க்குறோம். வெளி அடையாளங்கள் இதெல்லாம் என்ன, இந்த வெளி அடையாளங்கள், அப்பா உன்னை ரட்சிக்கணும்னா நான் பரலோகத்தில் ஆவிக்கூறிய உலகத்தில் எவ்வளோ காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, எவ்வளோ காரியங்கள் நிறைவேற்ற வேண்டியதாக இருக்குது, அதுக்கு ஒரு வெளி அடையாளமாக என் மகனில் ஒவ்வொன்றும் பார். ஏன் அவர் கைது செய்யப்பட்டதிலிருந்து அவர் குற்றவாளியாகத்தான் பார்க்கப்படுகிறது, நம்மேல் உள்ள சகல பாவத்தையும் நமக்கு சமாதானம் உண்டாக்குற ஆக்கினை சுமத்தப்பட்ட குற்றவாளியின் போர்வையில் தான் அவர் பார்க்கப்படுகிறார். அப்பத்திலேருந்து எடுத்தோன்னா கடவுள் ஆவிக்கூறிய உலகத்தில் பரலோகத்தில் நமக்கு என்ன நம்மளை மீட்பதற்கு செய்யப்படுகிறார் என்ற கோணங்களை அவருக்கு பூமியில் வெளி அடையாளங்களாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது. ஒன்றொன்னா பார்த்தோன்னா பாருங்களேன், அவர் பட்ட ஒவ்வொரு பாடம், ஏதோ இந்த தானாக நினச்சி அவங்க செஞ்சிடலங்க, அவங்க விருப்பத்துக்கு செஞ்சிடல, அவர் ஒவ்வொரு பாடம் கேலியும் அவமானமும் அவர் வாங்கினா தான் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு. தேவனுடைய நீதி நம்மளை ரட்சிப்பதற்காக கலந்து ஏற்படுத்தப்பட்ட பாத்திரத்தை தான் அவர் குடித்தார். அதை ஒவ்வொரு துளியும் அவர் குடித்தா தான் உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு. அவர் பட்ட ஒவ்வொரு பாடம் பட வேண்டியது தான், அது கடவுளுடைய நீதி. தன் குமாரனுக்கு வீணா பாடம் அனுப்புவாரா தேவன்? இதெல்லாம் அவர் அனுபவிக்கலைன்னா உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு கிடையாது, ரட்சிப்பு கிடையாது. ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் பாவத்தில் ஆத்துமா சரீரம் மனசாட்சி எல்லாமே சீர்கெட்டு பாவக்கரப்பட்டனா மீட்கப்படணும்னா அவருடைய ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு பாகமும் ஆத்மா சரீரம் மனசாட்சி எல்லாமே கொலைக்கப்படணும், எல்லாமே சீர்குலைக்கப்படணும், அவமானப்படுத்தப்படணும், வழியை அனுபவிக்கணும். இல்லை நம்ம மீட்பு கிடையாது. பரிகார புருஷன் அனுபவிக்கிற பாடுகளை பாருங்கள். ஏன்னா அவருடைய பாடுகள் எல்லாம் அவருக்காக அவர் அனுபவிக்கல, அவர் பரிகார புருஷனாக வேதனைகளை அவர் அனுபவித்து கொண்டிருக்கிறார். அவருடைய நம்முடைய பாவங்களுக்காக யோசிச்சு பாருங்கள், அவருடைய நம்மளை மீட்கணும்னா வெறும் நம்ம செஞ்ச பாவங்களை பரிகாரம் பண்ணால் முடிஞ்சு போச்சா? அப்படியா அவ்வளோ நல்லவங்களா நம்ம? நம்ம செஞ்ச பாவங்களுக்கு ஒண்டியா நம்ம? பாவத்திலே பிறந்தவங்காச்சே, பாவத்திலேருந்தே பிறந்தவங்க. நம்முடைய மூல பாவம் எங்கே போகுது? ஆதாமுக்கு போகுது இல்லையா? அவனுடைய மூல பாவம் அது. அந்த மூல பாவத்தினால தான் நம்ம பாவிகளாக பிறந்ததுனால தான் பாவம் செய்கிறோம். புரியுதுங்களா? நம்ம பாவம் செய்கிறதுனால பாவிகள் இல்லை, நம்ம ஆதாமின் பிள்ளைகளாக பாவமாக பிறந்தே இருக்கிறோம், அதனால தான் பாவம் செய்கிறோம். நம்மளே பாவம் தான். ஆதாமின் பிள்ளை ஆதாமில் விழுந்த அந்த மூல பாவத்துக்கும் நம்மளை மீட்கணும் இல்லையா? அதில் மீட்டா தானே முழு மீட்பு நமக்கு உண்டு. அதுக்காக அவர் படுகிறார் இந்த பாடு. ஒன்றொன்னா யோசிச்சு பாருங்கள், அவருடைய பரிகார பாடு. அவர் நிர்வாணமாக்கப்பட்டார். நிர்வாணம் எங்கே? நிர்வாணத்தின் அவமானம் எங்கே வந்துச்சு? துணியை மறைக்கணுன்ற அவமானம் எப்போ வந்துச்சு? மனுஷன் மூல பாவம் செய்தவனு தானே அந்த பழத்தை சாப்பிடாதேன்னு ஒன்று சாப்பிட்டதுனால வந்த நிர்வாண அவமானம். நம்மேல் நீதி சுமத்தப்படணும், கடவுளுடைய நீதியை சுமத்தப்படணும் என்பதற்காக அவர் நிர்வாணியாக அங்கே நிற்கிறார். பரிபூர்ண நீதியை சுமத் நிர்வாண அவமானத்தை அவர் அங்கே அனுபவித்தார். அவருக்கு எவ்வளோ ஷேம் இருக்கும் தேவகுமாரனாக. அவர் மேல் என்ன அங்கி போடப்பட்டது? சிவப்பான அங்கி. வேதம் என்ன சொல்லுது? சிவப்பு. ஐசாயால உங்களுடைய பாவங்கள் செக்க சிவப்பா, செக்க சிவப்பாக இருந்தாலும் வாருங்கள். அப்படின்னா என்ன? செக்க சிவப்புனா சாதாரணப்பட்ட பாவம் இல்லை, கரை சில துணியில கரை பட்டுச்சுன்னா போவே போவாது. செக்க சிவப்பு கரை பட்டுச்சு என்னன்னா பண்ணி பாருங்க, போவே கழுவவே முடியாது. அது நீங்களோ நானும் செஞ்ச பாவம் சும்மாவா? செக்க சிவப்பா நம்ம ஆத்துமாகலாம் கரப்படுத்திக்கிட்ட நிரந்தர பாவங்களாச்சே, ஒருபோதும் தீர்ப்படாத பாவங்களாச்சே. அந்த செக்க சிவப்பான பாவங்கள், தொடைக்க முடியாத கழுவப்பட முடியாத கரப்படுத்திக்கிட்ட பாவங்கள் எல்லாம் அவர் மேலே சுமத்தப்பட்டதுனால் செக்க சிவப்பான அங்கே சுமந்து அங்கே அவர் நிற்கிறார். பாவமறியாத அவரை தேவன் பாவமாக்கினார். நம்முடைய சக்க சிவப்பான அந்த அடையாளத்தை அங்கே பாருங்களேன். கடவுள் வானத்தில் செய்கிற அடையாளங்கள், உங்களையும் எனக்கும் மீட்பின் பணியை நிறைவேற்றுகிற அடையாளங்கள் மனிதகுமாரனுக்கு சரீர விதமாக நாம் காணுகிறோம். சக்க சிவப்பான அங்கே சுமந்துக்கிட்டு அங்கே நிற்கிறார், பாவமாய் அங்கே நிற்கிறார். கழுவ முடியாத அசாத்தியமான பாவங்களை அவர் மேல் சுமத்தி நமக்கு பரிகாரம் உண்டாக்குற, சமாதானம் உண்டாக்குற ஆக்கினை அவர் மேல் வரப்போது அதுக்கு நம் பாவங்கள் சக்க சிவப்பான அங்கே போட்டு அங்கே நிற்கிறார். முள்முடி என்னத்தை ஞாபகப்படுத்துது? ஆண்டவர் படைக்கும் போது முள்முடியை பண்ணலை, படைப்பை படிச்சுட்டு வரும். எதனால முள்முடி வந்துச்சு? ஆதியாகமும் 3வது அதிகாரத்தில் நம்முடைய முப்பிதான் ஆதாம் மனுஷன், அவருக்கு என்ன விருப்பம்? கடவுளுக்கு பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் என் ராஜாவாக இருக்கணும், அதான் அவருடைய விருப்பம். என் வாழ்க்கையை நான் நடத்தணும், தேவர்கள் போல் நீங்கள் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த பழத்தை சாப்பிடு. சாப்பிட்டோம், என்ன ஆச்சு? அதனோட விளைவு தான் மூலப்பாவம். அந்த மூலப்பாவத்தின் விளைவாக நமக்கு வந்தது என்ன? உண்மைதான், ராஜாதான் ஆயிட்டோம். எப்பேற்பட்ட ராஜா தெரியுமா? முள்முடி. கடவுள் சொன்னார், ஓ நீ இஷ்டத்துக்கு வாழணுமா, நீ என்னை விட்டு நீ வாழணுமா, நீ போ. ஆனால் என்ன, அது எதோடு அமிச்சாரு? சாபத்தோடு அமிச்சார். முள்முடி தான் அந்த சாபங்களுக்கெல்லாம் அடையாளம், சாபத்தோடு அமிச்சார். பெண்ணே, என்னை விட்டு மிஞ்சி போய் பழத்தை சாப்பிடணுமா, நீ இன்னுமே நீ சந்தோஷமாக வாழ்மா, ஆனால் உனக்கு சாபம். என்ன சாபம்? கஷ்டப்பட்டு கர்ப்ப வேதனைப்பட்டு பிள்ளைய பெறுவ, அந்த புள்ள வளர 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 உனக்கு வேதனையை கொடுத்துக்கிட்டு தான் உன் மனசை உடைக்கும். வேதனையை கொடுத்துக்கிட்டு உன் மனசையே உடச்சிக்கிட்டு தான் இருக்கும் அந்த வேதனையோடு. என்ன விட்டு வாழ்கிற வாழ்க்கை தான். புருஷனுக்கும் மனைவிக்கும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்களா பழத்தை? இன்னுமே உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். எப்போ பார், நீ அவன் தலையை பிடிச்சி இழுக்க பார்ப்ப, அவன் உன்னை அடிக்க பார்ப்பான், கண்ட்ரோல் பண்ண பார்ப்பான். இதான் மேரிட்டல் கான்ஃப்ளிக்ட். அடிச்சுக்காங்க ஒருத்தர் ஒருத்தர், போங்க கடிச்சுக்காங்க. சில பேர் அதான் சொல்கிற, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்தா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இல்லை, நான் இங்கே மாதிரி கடிச்சுக்குவான். குலைக்கிறது இங்கே, குலைக்கிறது அங்கே, குலைக்கிறது இங்கே, குலைக்கிறது தான் கல்யாண வாழ்க்கை. மனுஷனே நீ இன்னுமே சொந்தமாக பார்த்துக்கிறியா உன் வாழ்க்கைய, போய் பார்த்துக்க. ஒவ்வொரு தடவையும் நீ சாப்பாடு சாப்பிடும் போது உன் நெற்றியின் வேர்வை நீ சாபத்தில் இருக்கிற பாவத்தில் இருக்கிறவனுக்கு ஞாபகப்படுத்தணும். நெற்றியின் வேர்வோடு சாப்பிடு. இந்த பூமி உனக்கு என்ன கொண்டு வரும்? முல்லை கொண்டு வரும், முல்லை கொண்டு வரும் இல்லைங்களா. அந்த சாபத்தோடு அமிச்சார், மாயை வாழ்க்கைக்கு சபிச்சு விட்டுட்டார். அந்த சாபத்தில் நம்ம வாழுகிறோம், அதெல்லாம் நம்ம தெரியறதில்ல. நான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்லுவேன், வேலைக்கு போனால் ஒரே டென்ஷன், பாஸுக்கிட்ட ஒரே டென்ஷன், வீட்டுக்கு வந்தால் பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, மண்டை பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, இதே தான் வாழ்க்கை. பிள்ளைங்க சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை, வீட்டுக்கு வேலைக்கு போனால் அங்கே பாஸுக்கிட்ட தகராறு, டென்ஷனு, கால்ஸு, இது இதே தான் வாழ்க்கை. இப்படியே இருந்து 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 என்ன ஆகும்? ஒரு நாள் வயசாகும், உடம்பு சரியில்லாமல் போவோம். மண்ணிலிருந்து வந்த நான் மண்ணுக்கு, என்ன ஒரு பிரம்மாண்டமான ராஜா நான் இல்லைங்களா. இதான் ராஜா நான், இப்படியே ராஜாவா வாழ்ந்துகிட்டு இருக்க. இப்படி ஒரு மாய சபிக்கப்பட்ட வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட நாம் முள்முடி சுமந்துதான் நாம் வாழ்கிறோம். தேவனுடைய சாபத்தை சுமந்துதான் சீர்கெட்டவர்கள் மனுஷன் உள்ளுக்குள்ள எந்த தெய்வீகமும் இல்லை, எந்த சாகாமியும் இல்லை, சாக போறோம். ஆனா வெளியில ஒண்டி பந்தான் அவர் சிஇஓங்க, சாபப்பட்ட ஜாப் அது. இந்த ஒரு பந்தா பண்ணிக்கிறோம், ட்ரெஸ்ஸில் பந்தா பண்ணிக்கிறோம், அதில் சாபத்தில் ஒரு பந்தா, நமக்கு வேலையில் ஒரு பந்தா. படித்தவங்க நான் முள்முடி சுமந்துக்கிட்டு இருக்கிற ராஜாக்களாக வாழுகிற நாம் கடைசியில் மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே திரும்புகிற மாயை வாழ்க்கையில் சபிக்கப்பட்ட நாம் இங்கே என்ன நடக்குது? தேவ குமாரன் அந்த மூல பாவத்தின் சாபங்களுக்கு அடையாளமாக முள்முடி சுமத்தப்படுகிறார். என்ன ஆண்டவர் இங்கே செய்கிறாரு? நம்மளை கிரியையின் உடன்படிக்கையில் நாம் பெற்ற சாபத்திலிருந்து நம்மளை மீட்கணும் என்பதற்காக அந்த சாபத்தின் சின்னமாக அந்த முள்முடியை அவர் சுமக்கிறார், சுமக்கிறார். பாருங்களேன், நம்மளுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு நம்முடைய மூல பாவத்துக்கும் சாபத்துக்கும் பரிகாரம் செய்யும்படிக்கு அவர் நிற்கிறார். அந்த சாபத்தை பாருங்களேன், அந்த முள்முடி, அந்த சாபம் அவர் மேலே வந்தது தானே சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை மீட்பதற்காக அவர் என்ன ஆனார்? அவரே சாபமானார். அந்த சாபத்தை அவர் வாங்கினார். சாபம் சுமக்கிற பரிகார நாதனாக ஏவாளுடைய சாபத்தை சுமந்து இனிமே வருகிற விசுவாசி பெண்கள் அவங்களுக்கு மரணத்திலையும் அந்த கர்ப்ப வேதனையிலையும் விசுவாச பெண்ணா, இயேசுவை பற்றி இருக்கிற பெண்ணா இருந்தால் அந்த வேதனையும் தாங்குகிற தைரியமும் விசுவாசமும் இயேசுவின் மூலமாக வருது. அவர் தாங்கி தைரியமாக விசுவாச பெண்களை பார்க்குறோம், தைரியமாக கர்ப்ப வேதனையை சுமந்து வெளியே வர்றதை பார்க்குறோம். அது மாத்திரம் அந்த பிள்ளை விசுவாச பெண்ணாக நீ இருந்தாலும் திமோத்தியில் போட்டிருக்கிற மாதிரி அந்த பிள்ளையும் கொஞ்ச நாளில் உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து திமோத்தி மாறின மாதிரி அந்த அவங்க அம்மாவை பார்த்து உன் மகனும் மாறி ஒரு விசுவாசம், அந்த பரிகாரம் கிடைக்கிது இல்லையா பாவத்திலிருந்து, ஒரு விசுவாசியம் ஒரு வேலை செய்கிறானா அது சாபம் இல்லை அவனுக்கு. இயேசு அதுலேருந்து நம்மளை மீட்டிருக்கிறார், வேலையிலையும் எனக்கு வெகுமதி வரும், ஒரு அர்த்தம் வாழ்க்கைக்கே அர்த்தம் நிரப்புற மாதிரி. நம்ம வாழ்க்கை கடவுளை பிரிஞ்சு தூரம் இருக்கிற ஒரு வாழ்க்கை இல்லை, இயேசுடைய மரணத்தின் மூலமாக தேவனுக்கு ஒப்புரவாகி தேவனுடைய ஐக்கியத்தில் வாழும்படிக்கு வாழ்க்கைக்கே நம்மளுக்கு மீட்பு நமக்கு வருது. பார்க்கல அவரை துப்பினார்கள், ஏன் துப்பினார்கள்? கால்வின் சொல்றாரு துப்புறது மனித அபச்சாரத்திலேயே மிக கேவலமான அபச்சாரம். நாம் தேவசாயலா படைக்கப்பட்டு தேவனுடைய மகிமைக்காக உன்னத நோக்கங்களுக்காக படைக்கப்பட்டனா அது எல்லாத்தையும் பாவத்தினால் குலைச்சுக்கிட்டதுனால கடவுளும் சரி மற்ற எல்லா சிருஷ்டிப்புகளும் நித்தியமா துப்பப்பட தகுதியானவர்கள். யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு வாழ்க்கை, குடும்பம் பிள்ளைக்கு சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல, வைஃப் கிட்டே சண்டை, வேலைக்கு போகிற சம்பாதிக்க சம்பாதிக்க கடைசியில் இப்படியே வாழ்ந்து இயேசுவை கேட்டு அவரையும் மனம் திரும்பலை, இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து செத்துடுற, செத்துட்டவுன்னே கடவுள்கிட்ட போய் நிற்க போகிற, கடவுள் முதல்ல என்ன செய்ய போகிறார் தெரியுமா? உன்னை பார்த்து ஏன் சுவாசத்து இத்தனை வருஷம் கொடுத்தேன், டைமை கொடுத்தேன், ஏன் சுவாசத்தை சுவாசித்து ஏன் சாப்பாடு துணியை எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஏன் சூரியனெல்லாம் அனுபவிச்சுட்டு ஒரு அர்த்தமும் இல்லாமல் வந்து நிற்கிறியே என் சாயலாக படைக்கப்பட்டவனேன்னு அவர் துப்புவார் நம்மளை. தேவ தூதர்கள் எல்லாமே நம்மளை பார்த்து துப்புவாங்க. அதோ நரகத்தில் தூக்கி போடும்போது பிசாசுங்க யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு ஒரு மீட்பர் வரல, எங்களுக்கு ரட்சகர்னு ஒருத்தர் வரல, ஆனால் உனக்கு வந்தார், அவரை கூட கேட்காம முள்முடி ராஜாவே நான் இருப்பேன், இந்த வாழ்க்கையை எனக்கு போதும்னு வாழ்ந்துட்டு வந்து நிற்கிறியேன். நித்தியமாக பிசாசுங்கள்லாம் ஒன்றாக கூடி நம்மளை சுத்தி வந்து நித்தியமாக நமக்கு டார்ச்சர் என்ன, அவங்க துப்புவாங்க. அதான் பிசாசுகளோடு நம்மளுக்கு இடம். அந்த இதுலேருந்தெல்லாம் நம்மளை மீட்கணும்னா இவருக்கு நடந்துச்சுங்க அது, பரிகார புருஷனாக. பாருங்களேன் அவரை நம்ம பார்க்குறோம், இதான காஸ்பிள், நம்ம காஸ்பிள். இயேசு வந்து நமக்கு பரிகாரம் செலுத்தும்படிக்கு அவர் மேல் அந்த அவமானத்தையும் துப்புதலையும் அந்த ஸ்போர்ட்ஸ் சேவகர்கள்லாம் வந்து செஞ்சாங்க, கேலி செஞ்சாங்க. ஏன்? அந்த கேலியும் அவமானமும் நமக்கு சேர வேண்டியது, அதை அவர் மேல் எடுத்துக்கிட்டார். அவருக்கு செங்கோல் கொடுக்கப்பட்டுச்சு. ஏன்? உண்மையான ராஜா அவர் தானே. எல்லா ராஜாக்கள் பேர் ராஜாக்களாக இருந்தாலும் மரித்து மரணத்தை ஜெயித்து பாதாளத்தை ஜெயித்து ராஜாதி ராஜனாக வந்து செங்கோலை செலுத்தி அண்ட சராசரத்தை ஆளுகிற ராஜா அவர் தான். இன்னைக்கு கிருபையின் செங்கோலை செலுத்திக்கிட்டு இருக்கார். அவர்கிட்ட மனம் திரும்புதல்லையோ விசுவாசத்திலே வருகிறவர்களை அவர் ரட்சிக்கிற ராஜாவாக இருக்கிறார், ராஜாதி ராஜனாக. இயேசு பாருங்க, ஏன் இதெல்லாம் அவர் அனுபவிக்கணும்னா, நம்மளை வெறும் நம்ம செஞ்ச பாவங்கள் இல்லை, நம்முடைய மூல பாவத்திலேயே தான் நம்மளை மீட்கணுமே, இந்த உலகத்தை மீட்கணுமே, அதுக்காக அவர் செய்யணுமே. வெறும் பாவத்திலிருந்து இல்லை, இந்த முழு அண்ட சராசரத்தில் பாவத்தினால் வந்த சாபத்திலையும் இதை மீட்கணும். புது வானத்தையும் புது பூமியும் எப்படி ஏற்படுத்த போகிறார்? அவருடைய பணியினால்தான், அவருடைய பணியினால்தான். அது ரெண்டு படியில் ஏற்படுத்துகிறார். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை அவர் மீட்கிறார். ஆனால் அவருடைய ரெண்டாவது வருகையில் முழு வானத்தையும் பூமியும் சகலத்தையும் புது வானத்தையும் பூமியும் படைத்து அவர் இந்த சாபத்தை எல்லாம் எப்படி நீக்குறாரு? அதுக்கு பரிகாரம் செஞ்சதுனால தான். அந்த முழு வானத்தையும் பூமியும் புது வானத்தையும் பூமியும் சாபம் இல்லாத பாவம் இல்லாத அதை மீட்க போறார். அப்ளிகேஷன் அவர் அடைஞ்ச சிலுவையில் அடைஞ்ச பணியை ரெண்டு பகுதியில் அவர் அப்ளை பண்றார். ஒன்று இப்போ நம்மளை மீட்டுக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வரும்போது முழு வானத்தையும் பூமியும் மீட்க போறார், சாபத்திலேருந்து மீட்க போறார். அதான் ரோமர் 8 நமக்கு என்ன சொல்லு, முழு சிருஷ்டிப்போ தேவனுடைய குமாரனுடைய வெளிப்பாடுக்காக ஆவலோடு தங்களை உட்படுத்தின மாயையிலிருந்து வெளியே வரணும்னு காத்து கொண்டிருக்கிற, அவருடைய வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதை நிறைவேற்ற இங்க இதெல்லாம் அனுபவிச்சார். உங்களுக்கு புரியுதுங்களா? அவருக்கு ஏற்பட்ட எந்த பாடம் ஏனோ தானோன்னு அந்த சோல்ஜர்ஸ் கொடுக்கலங்க. பரிகார புருஷனாக உங்களையும் எங்களையும் இந்த வானத்தையும் பூமியிலையும் உளுந்த சாபத்தை மீட்பதற்காக வந்த தேவன் அவர். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இதோ அவருடைய முடிசூட்டு கேலி விழால இந்த பாடுபடுகிற யெகோவாவுடைய தாசனுடைய அடையாளத்தில் ஆவிக்கூறிய உலகத்தில் தேவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிற காரியத்தை ஒரு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். கடைசியாக இதில் நாம் அவருடைய அன்பை பாருங்கள், அவருடைய மாறாத நித்திய தன்னையே அர்ப்பணிக்கிற அன்பு. யோவான் 13:1 தன்னை தன்னுடையவர்களை அவர் அன்பு செய்து முடிவு பரியந்தும் அன்பு செய்தார். இதை படித்து படித்து எனக்கு இதை திருப்பி திருப்பி எம்மட்டும் அவர் அன்பு செஞ்சார், எம்மட்டும் அவர் அன்பு செஞ்சார். இவ்வளோ அளவுக்கா அன்பு? அன்பு ஒரு பாயிண்டில் உடஞ்சிடணும் இல்லையா? இவ்வளோ அளவுக்கா, இவ்வளோ அளவுக்கு தாங்க முடியுமா? எந்த அன்பாவது? அந்த கெத்செமனேல அந்த பாத்திரத்தை பார்த்து தள்ளாடினார். ஐயோ, தள்ளாடி அங்கேயோ இங்கேயோ அலமோதி ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எனக்கு வந்துருச்சுன்னு தள்ளாடினவர் அந்த அது பார்த்த உடனே. ஆனால் அது ஒரு வாட்டி தீர்மானம் பண்ணி அப்படி சர்வ வல்லமை அன்பு எம்மட்டும் பாருங்களேன். இதெல்லாம் நின்றுச்சே, இதெல்லாம் நின்றுச்சே. எந்த அளவுக்கு அவருடைய அன்பு தாங்குச்சு? நான் சொன்ன மாதிரி பாவத்தில் கற்பம் தரிக்கப்படாதவர், எல்லா உணர்வு உள்ளவர், நம்மளால் புரிந்து கொள்ள விடாதங்களில் அவர் அந்த கொடுமையை அந்த கேலியில் அனுபவிச்சிருப்பார். அவருடைய பாடுகளின் உடு உச்ச கட்டம்னு சொல்லலாம் இந்த கேலி இல்லைங்களா? ஒரு பொறுமையை உடைக்க வைக்கிற ஒரு கேலி. ஒருவேளை சாத்தா அந்த பொறுமையை உடைக்க வைக்கணுன்றதுக்காக இத்தனை சோல்ஜர்ஸை வச்சு வேணும்னு செஞ்சுருக்கலாம். உடையிலே அன்பு, இதோ என்னுடைய அன்பு பார். ஒருத்தர் தான் ஒரு பெரிய ரிஃபார்மர் மாறினவர், என்னை மாற்றினது ஒரு காட்சிங்க. ஒரு இடத்துல இயேசு முள்முடி போட்டு நிற்கிறார், உனக்காக என்னுடைய அன்பை பாரு, என்ன நான் உனக்காக செஞ்சுருக்கேன் பாரு, நீ எனக்காக என்ன செஞ்சன்னு அதில் வரும். அதை பார்த்தவர் தான் ஒரு 4 நிமிஷம் நின்னார், போய் மனுஷன் வேற மனுஷனாக மாறி இயேசுக்காக மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக மாறினார். இந்த அன்பு உங்களையும் என்ன என்ன செய்யும்? பொறுமையின் உச்ச கட்டத்தையும் நின்று அன்பு நிற்குமா? இந்த அன்புக்கு இவ்வளோ அளவுக்கு நிற்கிற பலம் இருக்கா? இதோ அவருடைய எல்லையற்ற பொறுமையின் அன்பை பாருங்கள். தேவகுமாரன் தன்னைத்தாமே இம்மட்டும் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒப்பு கொடுத்தார். நான் வார்த்தைகளில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வெறும் ஸ்கெட்சு தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். நீங்கள் தான் வீட்டில் போய் இதை யோசிக்கணும். யோசிச்சு பாருங்கள், எம்மட்டும் இந்த விதமான அபச்சாரத்தையும் அவருடைய வேதனை அவமானம் எல்லாமே உங்களுக்கும் எனக்கும் ஒரு நித்திய ஜீவனையும் ரட்சிப்பும் ஏற்படுத்துவதற்காகத்தான். எம்மட்டும் அந்த அன்பு, எம்மட்டும் அந்த அன்பு உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு? நான் யோசிச்சு பார்க்குறேன், சும்மா கேவலமாக சொல்லணும்னு இல்லை. நிர்வாணியாக்கப்பட்டு அவமானப்படுத்து துப்பப்பட்டதெல்லாம் தாங்கிக்கிறார். என்ன பண்ணிட போகிறோம்? கொஞ்சம் மழை வந்தால் போதும், சர்ச்சுக்கு இன்னைக்கு போகலாமா வானாவா யோசிக்கிறது. கொஞ்சம் மழை இல்லையா? சில பேர் சொல்லுவாங்க, அவருக்கு என்ன கார் இருக்குது ஜம்முன்னு வந்துடுவார் அப்படின்னு. வேலையில் ஆஃபீஸ்க்கு அப்படி சொல்கிறீங்களா? மழை இருக்குது வரல, நாங்கள் எக்ஸ்கியூஸ் சொல்ல முடியுமா? அங்கேயும் அவ்வளோ கமிட்மெண்ட்டு. இயேசுக்கு உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட் தெரியும். இந்த கமிட்மெண்ட் ஆளுங்களுக்கு தான் இவ்வளோ பாடுபட்டார். உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்களுக்கு என்ன அன்பு காட்டுறோம் பாருங்களா? எவ்வளோ அன்பு அவர் மேலே, என்ன கமிட்மெண்ட்டு. இதோ அவருடைய அன்பை பாருங்கள். தேவகுமாரனுடைய அங்கு அந்த பிரிட்டோரியம், அந்த பிலாத்துடைய அரண்மனையில் யோசிக்க முடியுமா? இந்த இயேசு, இந்த அகோரமாக இருக்கிற அந்த பிரிட்டோரியம் இயேசு உங்களுக்கு ரொம்ப அழகாக தெரிஞ்சாருண்ணா, ரொம்ப அதிசயமாக தெரிஞ்சாருண்ணா, இயற்கை கண்ணில் அவரை நீங்கள் பார்த்துக்கிட்டு இல்ல, தேவன் ஆவியானவர்னால் உங்கள் கண்ணை திறந்து அவரில் அதிசயமான அழகு காட்டினதுனால தான் உங்களுக்கு அந்த அழகு தெரியுது. இந்த பகுதியை படிக்கிறதுக்கு மற்றவங்க வெக்கப்படுவாங்க, அசிங்கமாக இருக்கும். ஆனால் இங்கே தான் இயேசு மிகவும் அழகாக தெரிகிறேன். அவருடைய அன்பு மிகவும் பிரகாசமாக தெரியுது. எம்மட்டும் என்னை அன்பு செஞ்சார், எம்மட்டும் என்னை அன்பு செஞ்சார். இந்த அன்புக்கு நீங்களே உங்கள் மனசாட்சியை கேட்டு பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம அவரை கற்பணித்து வாழணும், எந்த அளவுக்கு நம்ம தியாகத்தோடு வாழணும், எந்த வரங்கள் கொடுத்தா எம்மட்டும் நம்ம அர்ப்பணித்து நம்மளையே அவருக்கு ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்ந்தா இதுக்கு தகும். எந்த அளவுக்கு வைராக்கியமாக வாழ்ந்து அவருக்கு ஊழியம் செஞ்சா இதுக்கு தகும். நான் உன்னை இந்த அளவுக்கு யோசித்தேன், நீ நிதானிச்சு பாரு, உன் அன்பை நீ எப்படி காட்டுற இந்த அன்புக்கு. எந்த அன்புக்கு நம்ம அநேக நேரத்தில் நானும் யோசிக்கிறேன். ஒருவேளை நம்ம எச்சரிக்கை பண்ணோம், நம்ம செய்கிற அன்பு சில நேரங்களில் அவரை ஆராதிக்கிறோன்னு நம்மளும் ஒரு கேலி முடிசூட்டுவில்லை அவருக்கு செய்கிறதில்ல. ஆ, நம்மளா எங்கங்க பாஸ்டர் அந்த மாதிரி நான் செஞ்சிட மாட்டேன்னே, ஏன் அவரை ஆராதிக்கிறோன்ற பேரில் ஒரு ஆயத்தம் இல்லை, நன்றி இல்லை, அவர் செஞ்சதை நினைக்கிறதில்ல, பாடுறோன்ற பேரில் வெறும் கேலிக்கு பாடுறது. இயேசுவே வாழ்க, இயேசுவே வாழ்க, உள்ளத்தில் ஒரு இதுவும் இல்லை, உணர்வும் இல்லை. என்ன கேலி முடிசூட்டு விழாத்தான இன்றைக்கும் எத்தனை பேர் செய்கிறோம் நம்ம? இதானா இப்படிப்பட்டவங்களுக்கு தாங்க இப்படிப்பட்டார் அவர். என்ன அதிசயமான தேவன். இன்னொன்று அவரில் பார்க்கணும், அவருடைய ஒரு விசுவாசத்தை பார்க்கணுங்க. பைபிளில் நிறைய பேருடைய விசுவாசம் முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கு நமக்கு. அவங்களுடைய வெபிரேயர் 11 ஆனால் இயேசுடைய விசுவாசத்தை பாருங்களேன். இதெல்லாம் அவர் எப்படி தாங்கிக்கிட்டார், என்ன தாங்க வச்சுச்சு தெரியுமா? ஏன்னா என் பிதா எனக்கு வாக்களித்திருக்கிறார். அந்த ஐசாயால் போட்டிருக்கு, என்னை பின்னாடி அடிக்கிறவங்களுக்கு என் முதுகை நான் மறைக்கலை, என் முகத்தில் துப்புறவங்களுக்கு என் முகத்தை நான் திருப்பலைன்னு போட்டிருக்கு. முகத்தில் துப்புறாங்க நான் பார்க்குறேன். ஏன்? என்னை நீதியாக உயர்த்துறவர் ஒருத்தர் இருக்கிறார். என்னை நீதியாக உயர்த்துறவர் ஒருத்தர் இருக்கார். இயேசுக்கு தெரியும் எத்தனை வியாகுலங்கள் வேதனைகள் நடந்தாலும் என் பிதா எனக்கு வாக்களித்திருக்கிறார். அவர் என்னை உயிரோடு எழுப்பி மேலே உயர்த்தி எல்லா நாமத்தை விட மேலே என் மகிமைப்படுத்துவார்னு எனக்கு தெரியும். அதனால எவ்வளோதான் இப்போ அகோரமாக எனக்கு நடந்தாலும், இப்போ சூழ்நிலைகள் அனுபவங்கள் கொடுமையாக இருந்தாலும், என் பிதா எனக்கு கொடுத்த வாக்கை நான் நம்பி இதெல்லாம் அனுபவிப்பேன். இயேசுவை விட விசுவாசத்துக்கு உதாரணம் வேறு எங்கெங்கே இருக்க முடியும்? அதனால் எபிரேயர் 11 சொல்லுது, நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை எப்படி ஓட முடியும், யாரை பார்த்து? அவர் சிலுவையை, அந்த வசனம் தமிழில், சிலுவையின் அவமானத்தை, தமிழில் யாருக்காவது தெரியுமா? இ டிஸ்பைஸ் நாட் த ஷேம்னு வருது. அதை பெருசாக எண்ணலை. ஏன் எண்ணலை? ஏன்னா அதுக்கப்புறம் வரப்போகிற மகிமையை பார்த்து. நம்மளோ விசுவாசியாக இருக்கிறோம். இயேசுடைய விசுவாசத்தை பார்த்து படிங்க. என்ன ஒரு விசுவாசம் அவருக்கு இல்லைங்களா? எபிரேயர் இப்போ 12 எடுத்து பாருங்களா, ஒரு வாட்டி ஒரே ஒரு வாட்டி அந்த வசனத்தை படிப்போம். ஒன்னுலேருந்து படிங்க.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக்கி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம்.
தொடர்ந்து படி.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில்,
தமக்கு முன் வைக்கப்பட்ட சகித்து அதை பொருட்டாக எண்ணாமல் அப்படின்னு வருது இல்லைங்களா? அதை பொருட்டாக எண்ணாமல், ஏன்? ஏன்னா அவருக்கு வரப்போற மகிமையை அவர் தெரிஞ்சு. என்ன ஒரு விசுவாசம் இயேசுக்கு! இவ்வளவு தன்னுடைய அனுபவம் இவ்வளவு பயங்கரமா இருந்தாலும், தனக்கு வரப்போற மகிமையை நினைச்சு ஒரு விசுவாசத்துக்கு பெரிய முன்மாதிரியை நம்ம இங்க பார்க்கிறோம். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இயேசுவை அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க, இயேசு மேல நமக்கு எவ்வளவு அன்பு வரணும் இந்த காட்சியை பார்த்து. இயேசுக்கு உண்மையில்லாத வெளி நாடகம் போட்டு அவர் ஆராதிக்கிறதும் வெளி வேஷம் போடுறதும் அவருக்கு அவங்க தான் கேலி முடிசூட்டு விழா செஞ்சாங்க. நம்ம நேசிக்கிறவங்க ஒரு காலம் செய்யலாமா? அதான செய்கிறோம். வெறும் சென்டிமெண்டலாக அவருக்கு ஃபீல் பண்ணிட்டு வாழ்க்கையில் ஒரு செயல் இல்லை, வாழ்க்கையில் ஒரு செயல் இல்லை, வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் இல்லை. வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதிச்சுட்டு அவரை ஒரு சென்டிமெண்டலாக ஃபீல் பண்ணிட்டு, அவ்வளோதானே எமோஷன் தானே அவங்க ரிலிஜன்னு. இயேசு மேலே இருக்கிற அன்பு அதுலேருந்து எப்போ தான் வெளியே வருவீங்க, எப்போ தான் வெளியே வருவீங்க யோசிங்க பாருங்கள். ஏ, இன்னும் மனம் திரும்பி இயேசுவை நிராகரிக்கிறவங்க நீங்கள் பாருங்கள், நீங்களும் இயேசுவை கேலி செய்கிறீங்க. இப்பேற்பட்ட ஆண்டவருக்கு, இப்பேற்பட்ட பரிகார புருஷனுக்கு, உங்கள் சாப வாழ்க்கையிலேருந்து விடுதலை செய்ய வந்த புருஷன், அவர் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய பாவம், எவ்வளோ பெரிய தப்பு. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இதை விட அவரை எப்படி அவமானப்படுத்த முடியும்? இன்னைக்கு அவர்கிட்ட வாங்க, இன்னைக்கு அவருக்கு முழங்கால் படியிடுங்க. கேலி ஆராதனை இல்லை, உண்மையான ஆராதனை. வேதம் என்ன சொல்லுது? முழங்கால் படி யாவும் அவருக்கு முடங்கும். உங்கள் முழங்கால் படியை தொட்டு பார்த்துக்கோங்க. இதே முழங்கால் படி ஒன்று இன்னைக்கு மனம் திரும்புதல்ல விசுவாசத்தில் முடங்கும், இல்லை ஒரு நாள் அவர் வரும்போது மகிமையில் இதே முழங்கால் படி முடங்கும். அப்போது ரொம்ப லேட், அப்போ முடங்குறது இல்லைங்களா? அப்போ வரும்போது என்னை விட்டு அகன்று போங்கன்னு துப்பித்தான் நம்மளை அனுப்புவார். எவ்வளோ சான்ஸ் கொடுத்து என்கிட்ட நீ வரலையே, ஆனால் இப்போ அவரை பார்த்து வாங்க. இந்த பரிகார புருஷன் எல்லா சாபத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் நம்மளை நீக்க வந்தவர். அவர் விசுவாசித்து வருவான். ஜெபம்.